أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வச்சா பெருங்கருணை, நம் உயிரிலும் மேலான இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை பின்வந்தவர்களுக்கு அரும்பாடுபட்டு பல்வேறு தியாகங்களை செய்து எடுத்துரைத்த நல்லோர்கள் சஹாபாக்கள் சாபிஈன்கள், குறிப்பாக மார்க்கத்தை அறிந்து கொண்டு குழப்பங்களில் சிக்கிவிடாமல் சரியான வழியில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சரியான களிமாவில் நிலைத்திருக்க வேண்டும், அதற்குரிய விளக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் உங்களுடைய நேரத்தை இதற்காக ஒதுக்கி இங்கே சங்கமித்திருக்கின்ற உங்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வி நல்லடியார்களே, அதிரை தாரு தௌஹீத் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பவர்களின் அடையாளங்கள் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது ஈமானில் மிக முக்கியமான ஒரு அம்சம். நபியவர்களை யார் நேசிக்கவில்லையோ அவன் மூமினாக இருக்க முடியாது. நபியவர்களை யார் வெறுக்கிறானோ அவன் நிச்சயமாக காஃபிர், இஸ்லாமை விட்டு வெளியேறியவன். அவனுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கும் கடுகளவு கூட துளியளவு கூட எல்லளவு கூட சம்பந்தமே இல்லை. நபியவர்களை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் அல்லாஹ்வை நெருங்கலாம், அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம், மறுமையில் சொர்க்கத்தை அடையலாம். இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு கட்டங்களில் சஹாபாக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனில் நபியவர்களை நேசிப்பது ஒரு மூமினிடத்திலே இருக்க வேண்டிய கட்டாயமான முக்கியமான அவசியமான பண்பு, நபியவர்களுடைய நேசம் இல்லாதவன் மூமினாக இருக்க முடியாது என்றெல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் உயிரை விட மேலானவர். நாம் நபி அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும்? அல்லாஹ் கற்றுத்தருகிறான், நபி அவர்களை என்னுடைய தாயை விட எனக்கு விருப்பமானவர், என்னுடைய பெற்றோரை விட எனக்கு விருப்பமானவர், நான் பெற்றெடுத்த குழந்தைகளை விட எனக்கு விருப்பமானவர், என்னுடைய நண்பர்களை விட எனக்கு விருப்பமானவர் என்று நாம் சொல்லிவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு இப்படிப்பட்ட இடத்தை நேசத்தை வழங்கிவிட்டால் நாம் மூமின்களாகிவிட முடியாது. இது போதாது. நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு நாம் வழங்க வேண்டிய அந்தஸ்து இது போதாது. இதைவிட ஒரு படி மேல் உலகத்தில் யாருக்குமே வழங்காத ஒரு சிறப்பை நபி அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நபி அவர்களை நாம் அவ்வாறு நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அது என்ன? அவர்களின் உயிரை விட மேலானவர். ஒரு மனிதன் தாய் தந்தையை விட குழந்தைகளை விட தன்னுடைய உயிரைத்தான் அதிகம் நேசிக்கிறான். மனிதர்கள் எதை மிகப்பெரிய அளவில் நேசிக்கிறார்களோ, எதை மிகவும் நேசிக்கிறார்களோ அந்த அம்சத்தை அல்லாஹ் சுட்டிக்காட்டி அதை விட நபியை அல்லாஹ் கொண்டு வந்து வைக்கிறான். உங்களுடைய உயிரைத்தானே நீங்கள் மிக நேசிக்கிறீர்கள், இந்த நபி உங்களுடைய உயிரை காட்டிலும் மேலானவர். அந்நபி அவுலா பில் மூமினி, நீங்கள் மூமின்களாக இருந்தால், அல்லாஹ்களாக இருந்தால் உங்களுடைய உயிரை காட்டிலும் இவர் மேலானவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடம் ஒரு வார்த்தை கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன், என்னுடைய குடும்பத்தாரை விட, உலகில் உள்ள எல்லோரையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன், ஆனால் என் உயிரை தவிர, என்னுடைய உயிர் என்று வந்தால் என்னுடைய உயிர் தான் எனக்கு பெரிது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை உமர் அவர்களே, உங்களுடைய உயிரை விட மேலாக என்னை நேசித்தால்தான் நீங்கள் மூமினாக முடியும், நீங்கள் முஸ்லிமாக முடியும். அதுவும் அவசியம் என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அப்படியே அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய உயிரை விட நீங்கள் மேலானவர்கள், என் உயிரை விட உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை ஹதீஸ் நூற்களிலே ஆதாரபூர்வமான செய்திகளை நாம் பார்க்கிறோம். சஹாபாக்கள் அப்படித்தான் நபி அவர்களை நேசித்தார்கள். அந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தை கூட குறிப்பிடுகிறான், பல்வேறு வசனங்களில் கூறுகிறான். முக்கியமாக ஒரு வசனத்தில் சஹாபாக்கள் நபி அவர்களை நேசித்த காரணத்தால் அவர்களை சிறப்பித்து அல்லாஹ் ஒரு வசனத்தில் குறிப்பிடுகிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் அவரோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள், இருக்கக்கூடியவர்கள் முஹம்மது நபி அவர்களை எப்படி பின்பற்றுவார்கள், அதை பொறுத்துத்தான் ஒரு மனிதன் முஹம்மது ரசூலுல்லாவை நம்புகிறானா இல்லையா என்பதை அல்லாஹ்வே தெளிவுபடுத்துகிறான். முஹம்மது ரசூலுல்லா, இன்றைக்கு முஹம்மது ரசூலுல்லா என்ற வாசகத்தை நோக்கி எல்லோரும் அழைக்கலாம், முஹம்மது ரசூலுல்லா மாநாடு வாருங்கள் என்று கூப்பிடலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லலாம். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவை சொன்னவர்கள் அனைவரும் முஸ்லிமாகிவிட மாட்டார்கள். அதை மொழிந்த அனைவரும் இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடித்தவர்களாக மாட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு சில அடிப்படைகள் இருக்கிறது, அதுபோல முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கும் சில அடிப்படைகள் இருக்கிறது. அது என்ன என்பதை இந்த உரையில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று அல்லாஹ் அடுத்து விளக்குகிறான், வல்லதீன மாஹு, யார் முஹம்மது நபியோடு இருக்கக்கூடியவர்கள், அந்த முஹம்மது ரசூலுல்லாவை கடைபிடித்தவர்கள் யார். இந்த உலகத்திலேயே இன்றைக்கு நம்ம முஹம்மது ரசூலுல்லாவை நம்ம கடைபிடிக்கிறோம், நமக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களும் கடைபிடித்திருக்கிறார்கள், அதையெல்லாம் நாம் மறுக்கவில்லை. ஆனால் இந்த முஹம்மது ரசூலுல்லாவை மிக சரியாக அதை கடைபிடித்தவர்கள் அவர்களை போன்று யாரும் கடைபிடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு முஹம்மது ரசூலுல்லாவை கடைபிடித்து காட்டியவர்கள் யார், சஹாபாக்கள் தான். எனவேதான் முஹம்மது ரசூலுல்லாவை சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சஹாபாக்களை சிறப்பித்து பேசுகிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், வல்லதீன மஅஹு அஷிதாவு அலல் குஃபாரி ரஹமாஉ பைனஹும், முஹம்மது நபியோடு இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் காஃபிர்களிடம் கடுமையாகவும் மூமின்களிடம் கருணையாளர்களாகவும் நடந்து கொள்வார்கள், அவர்களை சஜிதா செய்தவர்களாக ருக்கு செய்தவர்களாக நீர் காண்பீர், எபுத்தகுன ஃபதலம் மினல்லாஹி வ ரிதுவானா, அல்லாஹ்வுடைய கிருபையையும் அவனுடைய பொருத்தத்தையும் அவர்கள் வேண்டுவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முழிந்த சஹாபாக்கள் அல்லாஹ் பொருத்தத்துக்காக பாடுபடக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கிருபைக்காக உழைக்கக்கூடியவர்கள், அதுவே அவர்களுடைய நோக்கம், எண்ணம், நாட்டம், லட்சியம் என்று அல்லாஹ் கூறுகிறான். சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸ்ரி ஸுஜூத், அவர்களின் முக அடையாளங்களில் சஜ்தாவின் காரணத்தால் நெற்றிகளில் தும்புகள் கூட இருக்கும். அந்த நபித்தோழர்களுக்கு உதாரணம் கஸரஐன், ஒரு பயிரை போல ஆஸரஹு ஃபஸ்தஃலத ஃபஸ்தவா அலா ஸூஹி, அந்த பயிர் மெல்லிய குருத்தை வெளியிடுகிறது, பிறகு அது இறுகி கடினமாகி உறுதியாகி அது கதிர்களை வெளிப்படுத்துகிறது. அந்த பயிரை விதைத்த விவசாயிகளை அது மகிழ்ச்சியூட்டுகிறது. அதை கண்டு காபிர்கள் கோபமுடுகிறார்கள், எரிச்சல் படுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்களில் ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் அல்லாஹ் வாக்குறுதியாக வழங்குகிறான். ஆக இவ்வளவு சிறப்புகள் சஹாபாக்கள் விஷயத்திலே அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். இங்கே நாம சிந்திக்க வேண்டும், நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் உதாரணம் கூறும்போது அவர்கள் ஒரு பயிரை போன்றவர்கள் என்று சொல்கிறார். ஒரு பயிர் முளைக்கிறது, வளர்கிறது, துளிர் விடுகிறது. அதனுடைய துவக்கத்தில் அது மென்மையாக ஒரு பலவீனமாகத்தான் இருக்கும். ஆனால் அது வளர்ந்து உறுதியாகி பயிரிட்ட விவசாயிகளை ஆச்சரியமூட்டுகிறது, மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது. காபிர்களுக்கு அது எரிச்சல் ஏற்படுத்துகிறது. ஆக சஹாபாக்களை கண்டு ஒரு மனிதர் எரிச்சல் அடைகிறான் என்றால் அவன் காபிர். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த சஹாபாக்களை கண்டு ஏன் அல்லாஹ் அந்த உதாரணம் காட்டுறான், இந்த பயிரை கண்டு காபிர்கள் வயிற்றெரிச்சல் படுவார்கள், விவசாயிகளை அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நபி அவர்கள் தான சஹாபாக்களை விதைத்தார்கள். அந்த சஹாபாக்களை காணும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, நபி அவர்களுக்கு ஒரு சந்தோஷம், நபி அவர்களுக்கு ஒரு நிம்மதி. நாம் உருவாக்கிய சமுதாயம் இப்படி சிறப்புற்று விளங்குகிறதே என்று நபி அவர்கள் ஆனந்தப்பட்டார்கள். அப்படித்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் இருந்தது. ஆனால் காபிர்களுக்கு அந்த சஹாபாக்களை கண்டால் பிடிக்காது, எரிந்து எரிந்து விழுவார்கள். அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லியும் காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கணும். இஸ்லாத்துடைய முதலாவது அடிப்படையே என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருந்தார்கள். அப்போது அந்த சபைக்கு ஒரு மனிதர் வந்தார். அவருடைய தலைமுடி கருப்பு நிறத்தில் இருந்தது. அவர் வெள்ளை நிற வெள்ளை வெள்ளையர் என்ற வெண்மையான ஆடை அணிந்திருந்தார். அந்த மனிதர் வெளியூர்காரரை போன்றிருந்தது. ஆனால் அவருடைய உருவத்தில் எந்த விதமான பயண கலைப்பையும் காண முடியவில்லை. அவர் வருகிறார், தன்னுடைய இரு முட்டுக்கால்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டுக்கால்களோடு இணைத்து அந்த அளவுக்கு நெருக்கமாக நபி அவர்களோடு அமர்கிறார். தன் இரு கைகளையும் நபி அவர்களுடைய தொடைகளுக்கு மேல் வைத்து நபி அவருடைய முகத்துக்கு முன்னால் அருகில் நின்று அமர்ந்து சில கேள்விகளை கேட்டார். யா முஹம்மத், முஹம்மத் அவர்களே, மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன, நம்பிக்கை என்றால் என்ன, இறை நம்பிக்கை என்றால் என்ன என்று கேட்டார். சஹாபாக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் பதில் சொன்னார்கள், அல் ஈமான் அன் துஅ்மின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வ பில் யௌமில் ஆஹிரி வ பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. ஈமான் என்பது நீ அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அவனுடைய வேதங்களை நம்ப வேண்டும், அவனுடைய தூதர்களை நம்ப வேண்டும், அவனுடைய வானவர்களை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும், நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கிறது, விதிப்படி நடக்கிறது என்று நீ நம்ப வேண்டும். இதுதான் ஈமான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆக ஈமான் என்பதில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயம், தூதர்களை நம்ப வேண்டும். தூதர்களில் இறுதியாக வந்த தூதர் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை நம்புவதுதான் ஈமான். அவர்கள் சொல்வதை ஏற்பதுதான், ஏற்பவன்தான் முஃமின். இதை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஜிப்ரீல் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்க. கூடியிருந்த சஹாபாக்கள் கவனிக்கிறார்கள். வந்தவர் சொன்னார், சதக்தா, நீங்க சரியா சொன்னீங்க. நபித்தோழர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். இவர் கேள்வியும் கேட்கிறார், கேட்டுவிட்டு உண்மைப்படுத்துகிறார். என கேள்வி கேட்டவர் தெரியாமல் கேட்பார், ஆனால் இவர் கேள்வி கேட்டு நீங்க சரியா சொன்னீங்க தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்டிருக்காரு, இது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று நபித்தோழர்கள் சொல்கிறார்கள். அதற்கு அடுத்து வந்தவர் இன்னொரு கேள்வியும் கேட்டார், ஒமல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன? அதற்கு நபி அவர்கள் பதிலளித்தார்கள், ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீ மனப்பூர்வமாக ஏற்று மொழிய வேண்டும். முஹம்மது ரசூலுல்லா என்பதையும் மனப்பூர்வமாக ஏற்று மொழிய வேண்டும். ஆக முதலாவது அடிப்படையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா. இரண்டாவது இகாமு ஸலா, தொழுகை நிலையாட்டுவது. ஈத்தாவது ஜக்கா, ஜக்காத்தை கொடுப்பது. நோன்பு நோற்பது. அல்லாஹ் கடமையாக்கிய ஹஜ்ஜை சக்தி இருந்தால் செய்வது. இந்த ஐந்தும் தான் இஸ்லாம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வந்தவர் சதக்த, சரியாத்தான் சொன்னீர்கள் என்று சொல்லிவிட்டு இன்னும் சில கேள்விகளையும் கேட்டுவிட்டு சென்று விட்டார். அவர் சென்ற பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடியிருந்த சஹாபாக்களிடம் கேட்டார்கள், அத்தத்ரி மணி சாயில், உமர் அவர்களே, வந்தவர் கேள்வி கேட்டவர் யார் என்று தெரியுமா? அல்லாஹுவ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள். உமர் அலியல் அவர்கள் பதிலளித்தார்கள், ஹாதா ஜிப்ரீல். நபி அவர்கள் சொன்னார்கள், இவர்தான் ஜிப்ரீல். ஜாஅக்கும் யுஅல்லிமுக்கும் அம்ர தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இவர் உங்களிடம் வந்திருக்கிறார். ஆக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி, மனித வடிவிலே அனுப்பி, நபி அவர்களிடம் சில கேள்விகளை கேட்க வைத்து, அதை மற்ற சஹாபாக்கள் கவனித்து அவர்களுடைய உள்ளங்களிலே பதிய வைக்கிறான். எதற்காக? ஈமான் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை நாம் புரிய வேண்டும் என்பதற்காக இந்த பாடத்தை அல்லாஹ் இந்த காட்சியை நடத்துகிறான். ஆக ஈமானில் வரக்கூடிய விஷயம் என்ன? தூதரை நம்ப வேண்டும். இஸ்லாம் என்பதில் வரக்கூடிய முதலாவது விஷயம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபியை நம்ம அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்கணும். இது இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை. அன்பான சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தையை சொன்னவங்க எல்லாரும் முஸ்லீம் ஆகிட மாட்டாங்க. அந்த கலிமாவுடைய பொருளை விளங்கி அதற்குரிய நிபந்தனைகளை முறையாக சரியாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் முஸ்லீமாக கருதப்படுவார்கள். அதனுடைய பொருளை விளங்காமல், அதற்குரிய நிபந்தனைகள் ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்காமல், அதை ஒரு மந்திர சொல்லாக சொல்லக்கூடியவர்கள், அதுல ஒரு சில இடங்கள்ல அதை கடைபிடிச்சு அதனுடைய ஒரு சில விதிமுறைகளை மீறக்கூடியவர்கள், அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை மொழிந்தவர்களாக ஆகவே மாட்டார்கள். இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ்னா அதுக்கு மூணு விஷயம் இருக்குது, மூணு அடிப்படை இருக்கு. அல்லாஹ்வுடைய உரிமைகள் மூணு. அந்த மூணு உரிமைகள்லையும் அல்லாஹை தவிர கடுகளவு கூட யாருக்கும் எந்த பங்கும் இல்லை, அந்த மூணு உரிமைகள்ல அல்லாஹ் மட்டும்தான் தனித்தவன் என்று யார் நம்புகிறார்களோ அவர்கள்தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிந்தவர்கள். அல்லாஹ்வுடைய மூணு உரிமைகளில் ஏதாவது ஒன்றில், எல்லாத்திலையும் தேவையில்லை, ஏதாவது ஒன்றுல அல்லாஹ்வோட மற்றவர்களை கூட்டு சேர்த்து விட்டால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களாகி விடுவார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய மூணு உரிமை, முதலாவது உரிமை என்ன? அல்லாஹ்வுடைய முதலாவது உரிமை படைத்து பரிபாலித்தல். இந்த சூரியன், சந்திரன், மனிதர்களாகிய நம்மளை படைச்சது, இந்த உருவத்தை கொடுத்தது, கண்ணை கொடுத்தது, கையை கொடுத்தது, கால்நடைகள், இதெல்லாம் படைச்சவன் யாரு? வான பூமியை படைச்சவன் யாரு? அல்லாஹ். இவன் படைக்கிறான், படைச்சதோடு இல்லாம நம்மளை பரிபாலிக்கவும் செய்கிறான். நேரத்துக்கு மழையை தருகிறான், நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றுகளை அல்லாஹ் சுழல செய்து கொண்டிருக்கிறான், இந்த பூமியை அல்லாஹ் சுழல செய்கிறான், இப்படி சூரியனை அல்லாஹ் மாறி மாறி வர செய்கிறான், இரவு பகல் மாறி மாறி வருகிறது. ஆக இவையெல்லாம் அல்லாஹ் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். இந்த வேலையை அல்லாஹ்வை தவிர வேற யாராவது செய்யறாங்களா? நம்மளை படைச்சது, பறவைகளை படைத்தது, கால்நடைகள், தாவரங்கள், செடி கொடிகள், காற்று, சூரியன், சந்திரன், நீர், நிலம், நெருப்பு, உலகத்தில் உள்ள அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாமே, அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்துமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவை, அல்லாஹ்வால் நிர்வகிக்கப்படுபவை. இந்த காரியத்தை அவனை தவிர வேற யாருமே செய்யல. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் நம்புறவங்களா இருந்தா முதல் என்ன செய்யணும்? படைத்து பரிபாலிக்கிறது அல்லாஹ் மட்டும்தான், வேற யாரும் இதை செய்யல என்று நம்பணும். மாணவரும் செய்யல, நல்லடியாரும் செய்யல, நபிமார்களுக்கு இதுல பங்கு இல்ல, இது அல்லாஹ் மட்டும்தான் என்று நம்ம நம்பணும். இரண்டாவது என்ன? பெயர்களும் பண்புகளும். அல்லாஹ்வுக்கு என்று சில பெயர்கள் இருக்கிறது, பண்புகள் இருக்கிறது. அந்த பெயர்களும் பண்புகளும் அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது, வேற யாருக்கும் இல்ல என்று நம்ம ஆழமாக நம்பணும். உதாரணம் என்ன? சமத், குல்லு அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹு சமத், அவன் தேவைகளற்றவன். அப்ப அஹத் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு பெயர், சமத் என்பது அல்லாஹ்வுடைய இன்னொரு பெயர். அல்லாஹ் தனித்தவன், இந்த பேர் வேறு யாருக்காவது சொல்ல முடியுமா? நான் அஹத், நான் தனித்தவன், எல்லாத்திலையும் தனித்தவன் சொல்ல முடியுமா? நம்ம யாரும் தனித்தவர்கள் கிடையாது, நம்ம எல்லோரும் தேவை உள்ளவர்கள், பிறர் உதவி தேவைப்படக்கூடியவர்கள். சமத், தேவைகளற்றவன். யாராவது சொல்ல முடியுமா நான் சமது, நான் வந்து தேவைகளற்றவன் சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள பெயர். நமக்கு சாப்பாடு தேவை, நமக்கு உணவு தேவை, தண்ணீர் தேவை, உறக்கம் தேவை, ஓய்வு தேவை, எல்லாம் தேவை. ஆனா அல்லாஹ்வுக்கு மனைவி தேவை இல்ல, உணவு தேவை இல்ல, தண்ணீர் தேவை இல்ல, உறக்கம் தேவை இல்ல, செல்வம் தேவை இல்ல, மருந்து தேவை இல்ல, எதுவுமே தேவையில்லை. அவன் தேவைகளற்றவன். அது மாதிரி அல்லாஹ்வுடைய ஒரு பேர் அல் ஹய், அவன் நித்திய ஜீவன், அல் கையும் நிலைத்து நிர்வகிக்கக்கூடியவன். இது மனிதர்களுக்கு சொல்ல முடியுமா? யாராவது நித்திய ஜீவன் சொல்ல முடியுமா? நான் மௌத்தாவே போக மாட்டேன், எப்பயுமே நான் உயிரோட இருப்பேன், அப்படி யாராவது சொல்ல முடியுமா? அப்படி யாருமே கிடையாது. அப்ப இந்த மாதிரியான பெயர்களும் பண்புகளும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த அல்லாஹ்வுக்குரிய பெயர்கள் பண்புகள் அவன் அல்லாத வேற யாருக்குமே இல்லை என்று நம்ம நம்பணும். சில நேரங்கள்ல நமக்கும் சில பண்புகள் இருக்கும், அல்லாஹ்வுக்கும் சில பண்புகள் இருக்கும். ஆனா அந்த ரெண்டும் வித்தியாசம் இருக்குது. இப்ப நம்மளும் கேட்கிறோம், அல்லாஹ்வும் கேட்கிறான், நம்மளும் பாக்கிறோம், அல்லாஹ்வும் பாக்கிறான், ரெண்டும் ஒன்னா? அவன் பாக்குற மாதிரி நம்ம பாக்கல, நம்ம பாக்குற மாதிரி அவன் பாக்கல. நம்முடைய பார்வையில நிறைய குறைபாடுகள், பலவீனங்கள் எல்லாம் இருக்கும். இருட்டுல இருந்தா நம்ம கண்ணு தெரியாது, தடுப்பு சுவர் இருந்தா அதுக்கு பின்னாடி உள்ளது நமக்கு தெரியாது, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் நம்ம பார்வை போகும். இப்படி நம்முடைய பார்வையில பலவீனங்கள் இருக்கும். நம்முடைய பார்வை முழுமையான பார்வை அல்ல. ஆனா அல்லாஹ்வுடைய பார்வை எல்லாம் முழுமையான பார்வை, பலவீனங்கள் இல்லாத பார்வை. இதே மாதிரிதான் கேட்கறது, நமக்கு சத்தம் போட்டாதான் காதுக்கு விளங்கும், மனசுக்குள்ள பேசினா விளங்காது. ஆனா அல்லாஹ்வுக்கு மனசுக்குள்ள நம்ம பேசினாலும் அதை விளங்கிக்கிறோம். அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட மொழியில பேசினாதான் நமக்கு விளங்கும், ஆனா அல்லாஹ்வுக்கு எந்த மொழியில பேசினாலும் அல்லாஹ்வுக்கு விளங்கும். அப்ப சில பண்புகள்ல அல்லாஹ்வுக்கும் இருக்கு, மனுஷனுக்கும் இருக்குது. அதனால அல்லாஹ் மனுஷன் ஒண்ணுங்கிறது வராது. அவன் அவனுக்கு தகுதிக்கு தகுந்தவாறு, அவனுடைய உயர்வான பண்புகளுக்கும் ஆற்றலுக்கும் தகுந்தவாறு அல்லாஹ் பாக்குறான், கேட்கறான், உதவி செய்யறான். மனிதர்கள் அவர்களுக்குரிய குறைவான சக்திக்கு தகுந்தவாறு, பலவீனங்களுக்கு தகுந்தவாறு அவர்களுக்குரிய தன்மைகள் இருக்கிறது என்று நம்பணும். அப்ப இதுதான் பெயர்கள் பண்புகள்ல அல்லாஹ் மட்டும்தான் தகுதியானவன், யாரும் இல்ல நம்புற. அல்லாஹ்வுடைய உரிமை மொத்தம் எத்தனை சொன்னோம்? மூணு, படைத்து பரிபாலித்தல். இரண்டாவது என்னது? பெயர்களும் பண்புகளும். இப்ப மூணாவது விஷயம் என்ன? நாம செய்ய வேண்டிய காரியம், படைச்சு பரிபாலிக்க கூடியவன், உயர்வான பெயர்களுக்கும் பண்புகளுக்கும் சொந்தக்காரன், அவனுக்கு நாம செய்ய வேண்டிய காரியம் தான் மூணாவது. அல்லாஹ்வுடைய உரிமை என்ன? அவனை மட்டும்தான் வணங்கணும், வேறு யாரையும் நம்ம வணங்க கூடாது. எவன் படைச்சானோ அவனை மட்டும் வணங்குங்க, எவன் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறானோ அவனை மட்டும் வணங்குங்க, எவன் ஹையும் கையும் நித்திய ஜீவனாக இருக்கிறானோ அவனை மட்டும் வணங்குங்க, யாரு சமது தேவையற்றவனாக இருக்கிறான் அவனை மட்டும் வணங்குங்க. இது அல்லாஹ்வுடைய மூணாவது உரிமை. வணக்கம் என்பது என்ன? பிரார்த்தனை. அல்லாட்ட மட்டும்தான் பிரார்த்திக்கணும், அல்லாட்ட மட்டும்தான் கையேந்தணும், அல்லாட்ட மட்டும்தான் நம்முடைய தேவைகளை கேட்கணும். அவன் அல்லாத வேற யாரிடமும் நம்முடைய தேவைகளை நாம் கேட்க கூடாது, நாம் கேட்க கூடாது. இது இணை வைப்பு. ஆக இந்த மூன்று உரிமைகளிலும் அல்லாஹ் மட்டும்தான் தகுதி, வேற யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை, பங்கும் இல்லை என்று நாம் நம்பினால் அப்பதான் நம்ம லா இலாஹ இல்லல்லாங்கிற கலிமாவை சரியா நம்புறோம். சரி, இந்த மூணுல ஒரு மனுஷன் ரெண்ட நம்புறான், ரெண்ட நம்புகிறான், என்ன படைச்சவன் யாரு? அல்லாஹ்தான். பரிபாலிக்க கூடியவன் யார்? அல்லாஹ்தான் சொல்றான். நித்திய ஜீவன் யாரு? அல்லாதான். சமதி யாரு? அல்லாதான். ரெண்டும் நம்புறான். ஆனா வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவங்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றான். அவுளியாவே, இறந்து போனவரே, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, அல்ல எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, அல்ல என் புருஷன் சாக கிடக்குறான், அவன் எப்படியாவது காப்பாத்துங்க. இந்த மாதிரி அல்லாஹ் அல்லாதவரிடத்துல பிரார்த்தனை பண்ணுனா அப்ப அவங்க முஸ்லீம் ஆவாங்களா? இவங்க அல்லாதான் படைப்பாளர் நம்புறாங்க, பரிபாலிக்கிறவன் நம்புறாங்க, அல்லாதான் ஹையுல் கையும் நம்புறாங்க, சமது நம்புறாங்க. அல்லாஹ்வுடைய உரிமைகள்ல ரெண்டு உரிமை அல்லாஹ்வுக்கு கொடுக்கறாங்க, ஆனா மூணாவது உரிமையில அல்லாஹ்வுக்கு என்ன வச்சுட்டாங்க? அப்ப இவங்க கலிமா சொன்னா அந்த கலிமாவை அல்லாஹ் ஏத்துக்கிடுவானா? அவங்க முஸ்லீமா? முஸ்லீம் கிடையாது. அப்ப இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் நம்புறவங்கனா சும்மா அதை சொன்னவங்க எல்லாரும் கிடையாது. படைச்சவன் அவன் தான் நம்பணும், பரிபாலிக்கிற அவன் மட்டும்தான், வேற யாரும் இல்ல. உயர்வான பெயர்களும் பண்புகளும் அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கு. மறைவான விஷயம் அல்லாவுடைய பண்பு, அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. அவன் அல்லாத வேற யாருக்கு இல்ல நம்ம நம்பணும். அது மாதிரி என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய வணக்கம், என்னுடைய நேர்ச்சை, என்னுடைய அறுத்து பலியிடுதல் அல்லாவுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் நான் இதை செய்ய மாட்டேன், வேற யாருக்கும் இதுல எந்த தகுதியும் இல்ல என்று நம்பினாதான் நம்ம லாயிலாங்கிற களிமாவும் சரியா நம்புறோம் அர்த்தம். அவன் இந்த மூணு விஷயம் இருக்கணும். இப்ப லாயிலா அல்லாவத்தை நீங்க வழங்கியிருப்பீங்க, அதனுடைய அடிப்படைகள் மூணு. இதே மாதிரிதான் முஹம்மது ரசூலுல்லா இருக்குது இல்லையா, அதுக்கும் மூணு அடிப்படை இருக்குது. எப்படி லாயிலா இன்னைக்கு இந்த இணை வைக்கக்கூடிய கூட்டம் பாருங்க, இறந்து போனவர்கள் தர்காக்களுக்கு சென்று இணை வைக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க கேளுங்களேன் படத்தவை யாருன்னு கேட்டா அல்லாதான் சொல்லுவாங்க. அந்த உரிமையில அல்லாவோட மத்தவங்களை கூட்டு சேர்க்க மாட்டாங்க. ஹையுல் கையும் யாருன்னு கேட்டா அல்லாதான் சொல்லுவாங்க. அதுல அல்லாவோட மற்றவர்களே அவர்கள் கூட்டு சேர்க்க மாட்டார்கள். எங்க அல்லாவோட என்ன வைப்பாங்க, இந்த மூணாவது விஷயம் இருக்குல்ல, வணங்குறதுல, பிரார்த்தனை பண்றதுல, நேர்ச்சி அறுத்து பொழியறதுல, அதுலதான் என்ன செய்வாங்கன்னா அல்லாவோட கூட்டு சேர்ப்பாங்க. இதத்தான் மக்கத்து காபீர்களும் செஞ்சாங்க. அல்லா இவங்களை எல்லாம் முஸ்லீம்கள் சொன்னானா, இல்ல காபீர்கள் தான் சொல்றான். அதே மாதிரிதான் முஹம்மது ரசூலுல்லாவுக்கு மூணு அடிப்படை இருக்கு. முஹம்மது ரசூலுல்லா என்று ஒருவர் கத்தி விட்டால், மாநாட்டுக்கு வாருங்கள் என்று அழைப்பு விட்டு விட்டால், அவங்க எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாவை கடைபிடிச்சவங்களா ஆக மாட்டாங்க. எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ்னா அதுக்கு மூணு அடிப்படை இருக்கோ, அதே மாதிரி முஹம்மது ரசூலுல்லா என்றால் அதற்கு மூணு அடிப்படை இருக்குது. அல்லாஹ்வுடைய மூணு உரிமைகள் மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மூணு உரிமைகள் இருக்கிறது. அந்த மூணு உரிமைகளையும் நபி அவர்களுக்கு வழங்கி யார் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர்தான் முஹம்மது ரசூலுல்லாவை சரியாக விசுவாசிக்க கூடியவர், நம்பக்கூடியவர். அந்த மூணுல ரெண்டை ஃபாலோ பண்றார், ஏதாவது ஒன்ன மறுத்துட்டார் அல்லது ஒண்ணுல கொஞ்சம் அப்படி விளையாட்டு காட்டுறார் அப்படின்னா இவர் முஹம்மது ரசூலுல்லாவை நம்பாதவர், சரியா நம்பல. அதை நோக்கி அழைப்பதற்கும் இவருக்கு தகுதி இல்லை என்பதை நீங்கள் புரிய வேண்டும். அது என்ன முஹம்மது ரசூலுல்லாவுடைய மூன்று அடிப்படைகள். முதலாவது விஷயம், நபி அவர்கள் நிறைய இடங்களை சொல்லி காட்டுறாங்க, இந்த தூதருக்கு யாரு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு விட்டார். அதி ஒல்லாக ரசூலஹு, அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கட்டுப்படணும் என்பதுதான் முஹம்மது ரசூலுல்லாவுடைய அர்த்தம். முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர், ஏன்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணுங்கிறது நம்ம எல்லாரும் ஒத்துருக்கிறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் அவங்களுக்கு கட்டுப்படுறது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது. அப்ப அவங்களுடைய உத்தரவுகள் நம்ம கீழ்படுகிறது, அல்லாஹ்வுக்கு கீழ்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா நான் கேட்பேன், அவர்களுக்கு கட்டுப்படுவேன் என்பதைத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையில நம்ம வெளிப்படுத்துறோம். முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க சுயமா சொல்ல மாட்டாங்க. அவங்க மனிதரா இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் அல்லாஹ்வுடைய சொற்கள், அல்லாஹ்வுடைய போதனைகள். எனவே அவங்க சொல்றதெல்லாம் நான் ஏற்பேன் என்பதைத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா நமக்கு சொல்கிறது. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு இடங்களிலும் வலியுறுத்துகிறான், உமா கானலி மூமினி வலா மூமினத்தின் இதா கதல்லாஹு ரசூலு அம்ரா, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால், மூமினான ஆண்களும் பெண்களும் நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்றுதான் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மூமின்கள் அல்லாஹ் ரசூல் என்று வந்துவிட்டால் கட்டுப்பட்டு விட வேண்டும், முஹம்மது நபி என்று வந்துவிட்டால் அவர்கள் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுவிட வேண்டும், கீழ்படிந்து விட வேண்டும். இவர்கள் தான் முஹம்மது ரசூலாவை மதிக்கக்கூடியவர்கள். சஹி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அதானி, யார் எனக்கு கட்டுப்பட்டாரோ தகலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் சென்று விட்டார். ஒமன் அசானி, யார் எனக்கு மாறு செய்தாரோ அவர் நரகம் போவார். நபி அவர்கள் எச்சரித்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் நாளைக்கு கபர்ல கேட்கக்கூடிய கேள்வி கூட இதுதான். மூணு கேள்வி வரும். ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டா உடனே என்ன செய்வாங்க, நான் வானவர்கள் வந்து எல்லா மனுஷன் கேட்பாங்க, மர் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யாரு? அல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மூணு அடிப்படைகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய ரப்பு அல்லாதாங்கிறத நீங்க பதில் சொல்லிடுவீங்க. அந்த மூணு எங்கேயாவது கோளாறு விட்டோம், அந்த கேள்விக்கு நம்மளால ஆன்சர் வராது. அது மாதிரி உன்னுடைய நபி யாருன்னு கேள்வி வரும், ரெண்டாவது கேள்வி. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், முஹம்மது ரசூலுல்லாவை கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தோம்னா அதுக்கு நம்ம சரியான பதில சொல்லுவோம். முஹம்மது ரசூலுல்லாவுக்கு மூணு அடிப்படை இருக்குது, அந்த மூணு அடிப்படை யாரு செய்யறாங்களோ அவங்க அதுக்குரிய பதில கரெக்டா சொல்லுவாங்க. அந்த மூணுல எங்கேயாவது ஒரு இடத்துல சருகுனா, ஒரு இடத்துல கோளாறு விட்டா, அப்ப கபூர்ல வானவர்கள் கேட்கிற கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாது. முகமது ரசூலுல்லாங்கிற கலிமா வாயில வராது. அதை விளங்கிக்கணும். அந்த முகமது ரசூலுல்லாவுடைய மூணு அடிப்படை என்ன? முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமை. நபி அவர்கள் எதை எதையெல்லாம் ஏவினார்களோ, செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ, அவை அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும். நபி அவர்கள் ஏவிய ஏவல்களுக்கு கட்டுப்பட வேண்டும், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், உத்தரவுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். இது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முதலாவது அடிப்படை. உதாரணமாக நபி அவர்கள் தொழுகுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மனுஷன் தொழுகணும், அஞ்சு வேளை நான் தொழுக மாட்டேன் அப்படின்னா நீ என்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ற? நீ முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ற உனக்கு தகுதி இல்லை. அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ் அஞ்சு வேளை தொழுகணும், நோன்பு வைக்கணும், நபி ஜக்காத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலையில இருந்தா ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜ மேல கடமையா இருந்தா ஹஜ் செய்யணும். ஆக இஸ்லாமிய கடமைகள், நபி அவர்கள் ஏவிய விஷயங்கள், அது எல்லாத்தையும் ஒருவன் செய்ய வேண்டும். இது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முதல் அடிப்படை. முழுமை அடையல முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்ப ரெண்டாவது அடிப்படை இருக்கு. என்ன? நபி அவர்கள் தடுத்த விஷயங்கள், நபி அவர்கள் தடுத்த விஷயங்கள், அதையெல்லாம் விட்டு விலகி இருக்க வேண்டும். இது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ரெண்டாவது அடிப்படை. நபி அவர்கள் தடுத்த விஷயங்களை எல்லாம் விட்டு விலகி இருக்கணும். நபி அவர்கள் என்னென்ன விட்டு தடுத்தாங்க? விபச்சாரம் பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்களுடைய மான மரியாதையோட விளையாடக்கூடாது, இதெல்லாம் சொன்னாங்கல்ல, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாதுன்னு, இணை வைக்க கூடாதுன்னு பல விஷயங்களை சொன்னாங்க. முஹம்மது ரசூலுல்லாவை நம்பக்கூடியவராக இருந்தால் அவர் இந்த முஹம்மது ரசூலுல்லாவுடைய இரண்டாவது அடிப்படையை நிறைவேற்றணும். நபி அவர்கள் எதை எதெல்லாம் தடுத்தாங்களோ அதையெல்லாம் அவர் செய்யக்கூடாது, அப்படி விட்டு விலகி இருக்கணும். இது ரெண்டாவது அடிப்படை. இந்த ரெண்ட கூட சமூகத்துல எல்லாரும் செஞ்சிருவாங்க, மார்க்கம் பேசக்கூடிய பல பேர் இதை கூட செஞ்சிடறாங்க. ஆனா இந்த மூணாவது அடிப்படையில தான் ஒரு கூட்டம் சரி கொண்டு இருக்கிறது. என்ன? எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ்ல முதல் ரெண்டு அடிப்படையில சரியாக இருந்தவங்க மூணாவது அடிப்படையில சருகுனாங்க, அப்படி சருகுனாங்க மூமினா முஸ்லீம் ஆவாங்களா? கிடையாது. அதே மாதிரிதான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மூணு அடிப்படைகள்ல நபி என்ன சொன்னாலும் செய்வோம். நபி என்ன தடுத்தாலும் அதை விட்டு செய்ய மாட்டோம், விலகி இருப்போம். ஆனா இந்த மூணாவது விஷயத்துலதான் விளையாடுவாங்க, மூணாவது விஷயத்துலதான் கை வைப்பாங்க. அது என்ன? நபி அவர்கள் அறிவித்த விஷயங்களில் அவர்களை உண்மைப்படுத்த வேண்டும். நபி அவர்கள் என்னென்னலாம் நமக்கு சொன்னாங்களோ, எதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்களோ, எதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னாங்களோ, எதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்களோ, அதை எல்லாத்தையும் நம்ம உண்மைப்படுத்தணும். அதுல நம்ம சந்தேகம் கொள்வதோ, அதுல நம்ம அறிவை பயன்படுத்துறதோ லாஜிக்கு ஒத்து வரலையே, இது வந்து கணக்கு போட்டு பார்த்தா சரி வரலையே என்று தன்னுடைய சிந்தனையை புகுத்துவதோ, அல்லது நபி அவர்களுடைய சொற்களை குரானோட மோத விட்டு, இந்த ரெண்டையும் மோத விட்டு ஒன்ன ஒடிச்சு ஒன்ன நிப்பாட்டுறது, இந்த வேலைகளும் செய்யக்கூடாது. இது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மூணாவது அடிப்படை. நபி அவர்கள் என்ன சொன்னாலும் உண்மைப்படுத்தணும், அதுதான் ஈமான். நபி அவர்கள் சொன்னது அறிவுக்கு வந்தா நாங்க சொல்லுவோம், ஒத்து வரலையா அது நபி சொல்லியிருக்கே மாட்டாங்க. சொன்னாங்கன்னு இருக்குது, இமாம்கள் பதிவு பண்ணிருக்காங்களே, அதை பதிவு பண்ண இமாம்கள்லாம் அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்களே, அவங்களா நல்லவர்கள் தானே, இமாம்கள் தானே, ஒரு பெருங்கொண்ட கூட்டமே அறிவிக்குது, அவங்களுடைய எல்லா விவரமும் இருக்குது ஹதீஸ் கிதாபுகள்ல, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்க நபியை சொல்லல மறுத்து போடுவோம். அது யாரு சொல்லியிருந்தா என்ன? புகாரி இமாம் சொன்னா என்ன? முஸ்லீம் இமாம் சொன்னா என்ன? எல்லாம் ஹதீஸ்கள் சொன்னா என்ன? நாங்க எதை ஹதீஸ் சொன்னோமோ அதுதான் ஹதீஸ். நான் ஹதீஸ மறுக்க சொன்னா உலகமே திரண்டு அது ஹதீஸ் சொன்னாலும், அதை பதிவு பண்ணவங்க இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் அங்கீகாரம் சர்டிபிகேட் கொடுத்தாலும் நாங்க தான் சர்டிபிகேட் தருவோம், எங்க தலைவர் தான் சர்டிபிகேட் கொடுப்பாரு என்ற மாதிரி யார் நடக்கிறாங்களோ, அப்ப அவங்க எதுல விளையாடுறாங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ்ல விளையாடுறாங்க. இந்த மூணாவது அடிப்படையில அவங்க விளையாடுறாங்க. அன்பான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான்னா என்னன்னு விளங்குறீங்க? நபி ஒன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு அறிவுக்குப்பட்டா நம்புறதுக்கு பேர் ஈமானா? அதுக்கு பேர் ஈமான் இல்ல. அதனா எல்லாரும் சொன்னாலும் நம்புவோமே. நான் சொல்றேன் ஒரு கருத்து, உங்களுக்கு அறிவுக்குப்படுது, ஏத்துக்கிட்டீங்க, அப்படின்னா என்ன, நீங்க ஈமான் கொண்டிருக்கீங்களா முஹம்மது ரசூலுல்லான்னு? இதுக்கு பேர் ஈமான் கிடையாது. ஒரு மனுஷன் ஒரு ஆள் சொல்றாரு, அறிவுபூர்வமா பேசுறாரு, அவர் பேச பார்த்தா அறிவுக்கு நல்லா இருக்குது, உலக ரீதியில ஏதோ சமையலை பத்தி சொல்றாரு, இப்படி சமைச்சீங்கன்னா டேஸ்டா சமைக்கலாம்ங்கிறார். அது இந்த மாதிரி நீங்க மாணவர்களுக்கு டீச்சிங் பண்ணீங்கன்னா ஈஸியா மாணவர்களுக்கு புரிய வைக்கலாங்கிறார். அறிவுக்கு படுது, நம்பிட்டீங்க அவரை முகமது ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தமா? அறிவுக்கு பட்டாதான் நம்புவேன்னா அது உலகத்துல எல்லாரும் நம்பத்தான் செய்யறோம். இது ஈமான் கிடையாது. எது ஈமான் தெரியுமா? என் அறிவுக்கு படாட்டினாலும் நபி சொல்லிட்டா நான் நம்புவேங்கிறதுக்கு பேரு தான் என்னது ஈமான். அதுக்கு பேரு தான் ஈமான். அப்ப நபி விஷயத்துல நான் அறிவை கொண்டு வருவேன், நான் கணக்கு போட்டு பார்ப்பேன், நான் வந்து அதுல சல்லடை பண்ணுவேன், எது ஹதீஸ் எது ஹதீஸ் இல்லைன்னு. சரியான ஹதீஸ நல்லவங்க அறிவிச்சாலும் நான் அதை பொய்ன்னு சொல்லுவேன், இட்டு கட்டப்படுறேன்னு சொல்லுவேன். நல்லவர்கள் வழியாக வந்திருந்தாலும் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள் அவர்கள் இதுதான் நபிகளாருடைய சொற்கள் என்று நமக்கு தீர்ப்பளிச்சிருந்தாலும் அதெல்லாம் நான் கட்டுக்கதைன்னு சொல்லுவேன். யாரோ எவரோ எங்கேயோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு என்னுடைய யூகத்தை நான் புகுத்தி நபிமொழிகளை அடிப்படையை நான் தகர்ப்பேன் என்றெல்லாம் யாரு பேசுறாங்களோ விளங்கிக்கொருன்னு இவங்க முகமது ரசூலுல்லாஹ் விளையாடுறாங்க. இவங்க நபியை சரியா நம்பல, நபி மூணாவது விஷயத்துல இவங்க கை வைக்கிறாங்க விளையாடுறாங்க அப்படிங்கறத நீங்க புரியணும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம்னா என்னன்னு விளங்குறீங்க? ஈமான் நம்ம சொல்றோம்ல, ஈமான்னா லாஜிக் அந்த இடத்துல பார்க்க கூடாது, நம்முடைய அறிவு அந்த இடத்துல பார்க்க கூடாது. இப்ப மனிதர்களுடைய பேச்சுக்களை நீங்க அப்படி பார்க்கலாம். ஒரு மனுஷன் பேசுறான், என்னங்க இப்படி அறிவுக்கு மாத்தமா பேசுறா, அங்க நீங்க அறிவை யூஸ் பண்ணலாம். ஆனா அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலோ ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா எப்படி குர்ஆனுடைய வசனங்கள் விஷயத்துல நம்ம அறிவை யூஸ் பண்ணாம அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டா அப்படியே நம்புறோமோ, அதே மாதிரிதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு சொல்லிட்டா அது அறிவுக்கு பொத்து வருதா, லாஜிக்கு பொத்து வருதா, நடைமுறைக்கு சாத்தியமா, செஞ்சு காட்ட முடியுமா, நீ நடைமுறைப்படுத்துவியா என்றெல்லாம் வாயடிக்காம வாய் திமிரா பேசாம நபி சொல்லிட்டாங்கன்னா நம்பிட்டு போக வேண்டியதானே என்று நம்புவதற்கு பேரு தான் ஈமான். நம்ம இஸ்லாம்ங்கிறோம்ல, இஸ்லாம் இஸ்லாம்ங்கிறோம். இஸ்லாம்னா என்ன அர்த்தம்? கட்டுப்படுறதுன்னு அர்த்தம். அல்லாஹ் நமக்கு வச்ச பேர் என்ன? முஸ்லிமீன கபுலு ஹாதா, அவனே உங்களுக்கு இதற்கு முன்பாக முஸ்லிம்கள் என்றும் இதற்கு முந்தைய வேதங்களிலும் இந்த குரானிலும் முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்தான். நமக்கு முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்தவன் அல்லாஹ். முஸ்லீம்னா என்ன? கட்டுப்படக்கூடியவன். அல்லாஹ் என்ன சொன்னாலும் கேட்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாலும் கேட்கணும். அது அறிவுக்கு ஒத்து வருதா, மனசுக்கு ஒத்து வருதா, செய்ய முடியுமா, போக முடியுமா, வர முடியுமா, இப்படி வருவாங்களா போவாங்களா, இந்த மாதிரி பேசுறதுக்கு பேர் இஸ்லாமே கிடையாது. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொள்ளுங்க, அவங்களதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல இஸ்லாத்துக்கு ஒரு அழகான முன்மாதிரியாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்களதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவங்க எப்படி முஸ்லீமா இருந்தாங்க. இது கால அல்லாஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிமிடம் இப்ராஹிமுடைய இறைவன் கூறினான் அஸ்லிம், நீ கட்டுப்பட்டு விடு என்று சொன்னான். கால அஸ்லம் தொழில் ரபில் ஆலமீன், உடனே இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க? ரபுல் ஆலமீனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். அல்லாஹ் சொல்றான் கட்டுப்படுன்னு சொல்லி இப்ராஹிம் நபி என்ன கேள்வி கேட்கல? கட்டுப்பட சொல்றியா, என்ன விஷயம்னு சொல்லு, அது எனக்கு செய்ய முடியுதா முடியலையா, அது நடைமுறைக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்றெல்லாம் நான் அறிவை யூஸ் பண்ணி சொல்றேன், என் லாஜிக்கு ஒத்து வருதா இல்லையான்னு நான் சொல்றேன். அப்படித்தானே ஒரு யார் பேசுறாலும் அப்படித்தானே சொல்லுவோம். ஒரு மனுஷன் மட்டும் வந்து கட்டுப்படுங்கிற கட்டுப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? நம்ம எதுக்கு கட்டுப்படணும் சொல்லுங்க, நம்ம கேட்போம் கேட்கணும். ஆனா அல்லாஹ் ரசூல் என்று வந்து விட்டால் அங்க இந்த கேள்வி கிடையாது. கேள்வி கேட்டா உன் ஈமான் போச்சு, உன் இஸ்லாம் போச்சு. அல்லாஹ் ரசூல் வந்துட்டாங்களா சொல்லிட்டாங்களா அந்த இடத்துல ஏ எது இருக்குன்னு கேட்கக்கூடாது. அல்லாஹ் கட்டுப்படுன்னு சொன்னான், ரப்புல் ஆலமீன் சொன்னா கேட்க வேண்டியதுதான், அவன் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டியதுதான் என்று அவங்க கட்டுப்பட்டாங்க. அல்லாஹ் சோதிச்சான், இப்ராஹிம் நபி உண்மையில இப்படி கட்டுப்படுறாரா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு எதிராக செய்ய முடியுதா முடியலையா, அல்லாஹ் இப்படி சொல்லுவானா பேசுவானா போவானா இப்படிலாம் அவர் யோசிக்கிறாரா என்று அல்லாஹ் அவரை செக் பண்ணான். ரொம்ப காலம் குழந்தையே இல்ல, நீண்ட காலம் குழந்தை கிடைச்சிச்சு. அல்லாஹ் என்ன சொன்னா, உன்னுடைய மனைவியையும் கை குழந்தையும் கொண்டு போய் மக்கள் இல்லாத, தண்ணீர் இல்லாத, உணவு இல்லாத, செடி கொடிகள் இல்லாத பாலைவன பூமி மக்காவுல கொண்டு போய் விடுன்னு அல்லாஹ் சொன்னான். அந்த பாசத்துக்குரிய கை குழந்தையையும் மனைவியையும் இப்ராஹிம் அங்க போய் விட்டுட்டு வந்தாங்க. யாராவது விடுவோமா நம்ம? தண்ணி இல்லாத இடத்துல மனைவியை கொண்டு போய் விடுவோமா? ரொம்ப காலம் குழந்தை இல்லாம இருந்து ஆர்வத்தோட ஆசையோட அன்போட கிடைச்ச அந்த குழந்தைய தண்ணி இல்லாத காட்டுல போய் விட்டுட்டு வருவோமா? அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு வரணும், அல்லாஹ் சொல்லிட்டா நம்ம செய்யணும். அப்ப இப்ராஹிம் நபி என்ன யோசிக்கல, இங்க தண்ணி இருக்கா, உணவு இருக்குதா, மனிதர்கள் இருக்கிறாங்களா, அதெல்லாம் அவங்க யோசிக்கல, விட்டுட்டு வந்தாங்க. ஹாஜரசவங்க திருப்பி கேட்டாங்க, இப்ராஹிம் அவர்களே நீங்க எங்க போறீங்க, இந்த பள்ளத்தாக்குல மனிதர்கள் இருக்கிறாங்களா, குடிக்க தண்ணீர் இருக்கிறத யாராவது இருக்கிறாங்களா கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க? அது கணவருடைய கட்டளையா, அப்ப இந்த கேள்வி கேட்கறது தப்பு கிடையாது. அதனால கேட்டாங்க. இப்ராஹிம் நபி அமைதியா இருந்தாங்க. மனைவியாக புரிந்து கொண்டு அல்லாஹ் உள்ளதி அமரக பிஹாதா, அல்லாதான் உங்களுக்கு இப்படி கட்டளையிட்டானா என்று கேட்டாங்க. உடனே இப்ராஹிம் என்ன சொன்னாங்க, ஹாஜர் அசவங்க, ஆம். அப்ப எங்க விட்டுட்டு போறீங்கன்னு கேள்வி வருது. கணவர் இதை செய்திருப்பார் என்று அவங்க நினைக்கும் போது இங்க மனசு இருக்கானா, குடிக்க தண்ணி இருக்கா, உணவு இருக்கா, இதெல்லாம் கேள்வி கேட்கறாங்க. அல்லாதான் சொல்லிட்டான் சொல்லும் போது அப்ப குடிக்க தண்ணி இருக்கான்னு கேள்வி வர மாட்டேங்குது. அந்த இடத்துல சாப்பாடு இருக்கான்னு கேள்வி வர மாட்டேங்குது. யாராவது இருக்கிறாங்களாங்கிற கேள்வி வர மாட்டேன். ஏன் வரக்கூடாது? அல்லாஹ் சொல்லிட்டான் வந்துட்டா சாத்தியமா? நடைமுறையில பார்த்தா சாத்தியம் இல்லதான். ஆள் இல்லாத, குடிக்க தண்ணி இல்லாத, உணவு இல்லாத இடத்துல போய் எப்படிங்க வாழ்றது? வாழ முடியாதுதான். ஆனா அல்லாஹ் சொல்லிட்டா முடியும், அல்லாஹ் நடத்தி காட்டுவான். அப்ப அல்லாஹ் சொல்லிட்டானா அப்படின்னா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு பேர் தான் என்னது? ஈமான். அப்ப இந்த மாதிரி ஈமானுக்கு பேர் தான் என்னது? இஸ்லாம். அப்ப அல்லாஹ் அடுத்தடுத்து சோதிச்சான். என்ன சோதிச்சான்? சரி குழந்தை அல்ல. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாம் ஜம்சம் அலைஞ்சாங்க, ஓடினாங்க, கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் ஜம்சம் தண்ணி எல்லாம் கொடுத்தா நீங்க நம்ம எல்லாம் அந்த தண்ணியை குடிக்கிறோம். அப்புறம் எல்லாம் மறுபடியும் சோதிச்சா இப்ராஹிம் உங்களை எப்படி எல்லாம் சோதிக்கிறான்? அந்த குழந்தை பருவ வயசு அடையுது, உழைக்கிற தருவாய். அந்த நேரத்தில் எல்லாம் சொல்றான், உன் மகன் இஸ்மாயில் எனக்காக நீ அறுத்து பழியிடு அப்படின்னு எல்லாம் சொல்றான். இப்ராஹிம் நபி யோசிச்சாங்களா, அல்லாஹ் ரஹ்மான்ங்கிறோம், ரஹீம்ங்கிறோம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அவன் போய் நம்முடைய பிள்ளைய அறுக்க சொல்லுவானா? அல்லாஹ் இப்படி பேசுவானா, போவானா, வருவானான்னு வாயடிச்சிருந்தா அவங்க முஸ்லீமா இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களை அல்லாஹ் நமக்கு இமாமாக ஆக்கி இருக்க மாட்டான். அப்ப அவங்க அல்லாஹ் சொல்றதுக்கு முழுசா கட்டுப்பட்டாங்க. அறிவை பயன்படுத்தாம, லாஜிக்கை பயன்படுத்தாம அல்லாஹ் சொல்லிட்டானா அப்படியே கேட்பாங்க. அதனாலதான் அவங்களை அல்லாஹ் எப்படி ஆக்கினா, இன்னி ஜாயிலுக்கள் இன்னாசி இமாமா, இப்ராஹிமே மக்கள் எல்லாருக்கும் ஒன்னு தலைவர் ஆக்குறேன், இமாம் ஆக்குறேன். பின் வந்தவங்களுக்கெல்லாம் இப்ப யாரு? இமாம் இப்ராஹிம் சவங்க தான். அந்த அந்தஸ்து அல்லாஹ் யாருக்கு வழங்கல? ஒவ்வொரு நபியும் அவங்க உயிரோடு வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்க இமாமா இருந்தாங்க. ஆனா இப்ராஹிம் நபியை பொறுத்தவரை அவங்க மௌத்தா போனாலும் நமக்கு இமாமு, எல்லா மக்களுக்கும் அது இமாமு என்ற அளவுக்கு அல்லாஹ் அந்தஸ்து ஆக்கிட்டான். அது மாதிரி யாருக்கு வழங்காத ஒரு அந்தஸ்து என்ன? இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உற்ற நண்பனாக ஆக்கி கொண்டான். ஆக அல்லாஹ்வுடைய அடிமை என்ற அந்தஸ்தோடு உற்ற நண்பன்கிற சிறப்பு கிடைக்குது. அல்லாஹ் எடுக்கிறான், உற்ற நண்பனா நண்பன் சொல்லி காட்டுறான். வேற யாரையா அல்லாஹ் அப்படி சொன்னானா? அப்ப இந்த சிறப்பு எல்லாம் எதனால கிடைச்சிச்சு? அல்லாஹ் சொல்லிட்டா கேட்டுருவாங்க. அறிவுக்கும் அறிவு மாத்தமா படும், மனசுக்கு மாத்தமா படும். அதெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டா நான் கேட்பேன். இப்படி கட்டுப்படுறது பேரு தான் ஈமான், இதுக்கு பேரு தான் இஸ்லாம். அப்ப இப்ராஹிம் நபி என்ன பண்ணாங்க? மகன் அறுத்து பழின்னு அல்லாஹ் சொன்னே அறுத்து பழிட்டாங்க. மகன்கிட்ட போய் கேட்டாங்க, மகனே நான் உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன், நீ என்ன சொல்றப்பா, நீ என்ன சொல்ற, உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டாங்க. மகன் அழகா சொன்னார், என் அருமை தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் செய்யுங்கள். சஜிதுனி இன்ஷா அல்லாஹு மின சாபிரீன், அல்லாஹ் நாடினால் மறுமையில் பொறுமையாளர்களோடு என்னை காண்பீர்கள் என்று மகனும் கட்டுப்படுறார். அப்ப அல்லாஹ் அறுக்க சொல்றான், யார? ஆட்டையா, மாட்டையா, கோழியவா, எதை அறுக்க சொல்றான்? பெத்த பிள்ளையாரு அறுக்க போறாரு. மகன் கேக்குறாரு, அறுக்கவா? மகன் சொல்றாரு, அறுத்துருங்க. இவர் கழுத்தை கொடுக்கறாரு, கத்தி எடுக்கிறாரு. அப்ப என்னங்க இது? பழம்மா அசலம்மா, இருவரும் முஸ்லீம் ஆன போது, இருவரும் இஸ்லாமத்தை அந்த கட்டுப்பாடை வெளிப்படுத்திய போது அப்போது நாம் கூப்பிட்டோம், உங்க பிள்ளைய அறுக்க வேண்டாம், அதுக்கு பகரமா ஒரு பலிப்பிராணியை நீங்க அறுத்து கொடுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அதனாலதான் நம்ம குர்பானி எல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றோம். அப்ப இஸ்லாம்ங்கிறது என்னன்னா, அல்லாஹ் சொல்லுவானா, போவானா, நபி இப்படி பேசுவாங்களா, வருவாங்களான்னு நம்ம அறிவுல போட்டு அலசி பாக்குறதுக்கு பேரு இஸ்லாம் அல்ல. நபி சொல்லிட்டாங்களா, நபி சொன்னதாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் வந்துருச்சா, அப்படியே படிஞ்சிடணும், அப்படியே நம்பிடணும். அப்படி நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க ஈமானும் பாதுகாப்பாக இருக்கும், உங்களுடைய தீனும் பாதுகாப்பாக இருக்கும், நம்முடைய இஸ்லாமும் பாதுகாப்பாக இருக்கும். இதுக்கு பேர் தான் இஸ்லாம். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்? இப்ராஹிம் நபியோட அல்லாஹ் இஸ்லாம்ங்கிற வார்த்தையை சேர்த்து சேர்த்து சொன்னதுனாலதான் முஹம்மது ரசூலுல்லாஹ்னா இப்படி இருக்கணும். நபி என்ன சொன்னாலும் என்ன செய்யணும்? கேட்கணும். நபி என்ன சொன்னாலும் உண்மைப்படுத்தணும். அதுதான் முக்கியம். இப்ப உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதர் யார் அப்படின்னு கேட்டா, மார்க்க அறிவுள்ள எல்லோரும் நம்ம சொல்லுவோம், நபி தோழர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க தான் நம்ம சொல்லுவோம். சரி, நபி தோழர்கள் நம்மை விட சிறந்தவர்கள். ஆனால் அந்த நபி தோழர்களில் ஒருவரை விட ஒருவருக்கு சிறப்பு இருக்குது. இப்ப எல்லா நபி தோழர்களை விட சிறந்தவர் யார்? முதல் அந்தஸ்து நபி தோழர்கள்ல யாருக்கு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் இவ்வளவு சிறப்பு அந்த நபி தோழருக்கு ஏன் கிடைச்சிச்சு? எதனால கிடைச்சிச்சு? அவர் முகமது ரசூலுல்லாஹ்வுடைய மூணு அடிப்படைகளையும் ஃபாலோ பண்ணினார். நபி என்ன சொன்னாலும் செய்வாங்க, நபி செய்யக்கூடாதுன்னு விஷயங்களை எல்லாம் விட்டு விலகி இருப்பாங்க, ரெண்டையும் ஃபாலோ பண்ணாங்க. குறிப்பா மூணாவது விஷயம் என்ன, நபி ஒன்னு சொல்லிட்டா அது அறிவுக்கு ஒத்து வருதா ஒத்து வரலையா, மனசுக்கு ஒத்து வருதா ஒத்து வரலையா, லாஜிக்கு ஒத்து வருதா ஒத்து வரலையா, எதையுமே பார்க்க மாட்டாங்க. நபி சொல்லிட்டா அப்படியே நம்பிடுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான், அவங்களுக்கு சித்திக்குங்கிற பேர் எப்ப கிடைச்சிச்சு தெரியுமா? நபி அவர்கள் மக்காவில 10 வருஷம் தௌஹீத மட்டும் போதிச்சாங்க. அதுக்கப்புறம் மக்காவில இருக்கும்போது ஒரு நாள் இரவு அவங்க மக்காவில இருந்து சிரியா நாட்டுக்கு புராக் வாகனத்துல அல்லாஹ்வால் அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஒரு இரவுல ஆயிரக்கணக்கான சிரியாங்கிறது எங்க இருக்குது, ஷாம் நாடு, மக்காவில இருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. இன்னைக்கு ஏரோப்ளைன்ல ஏறி நம்ம இறங்கிடலாம், ஒரு 3 மணி நேரத்துல போய் இறங்கிடலாம். ஆனா அந்த காலத்துல மாட்டு வண்டியிலயோ ஒட்டகத்திலேயோ குதிரையிலயோ நடந்தோ போக முடியாது. போறதுக்கு பல மாசம் ஆகும், வர்றதுக்கு பல மாசம் ஆகும். இதுதான் அந்த நாடு நபிசுல்லாஹ்வுடைய காலத்துடைய கண்டிஷன். அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், நேற்று இரவு மக்காவில் இருந்து நான் சிரியாவுக்கு பலஸ்தீனுக்கு புராக் வாகனத்தில் சென்றேன். அங்கிருந்து முதல் வானம் போன, ரெண்டாவது வானம் போன, மூணாவது வானம், நாலாவது வானம், அஞ்சாவது வானம், ஆறாவது வானம், ஏழாவது வானம், ஒவ்வொரு வானத்தில் ஒரு நபி இருந்தார், எல்லா நபியையும் பார்த்தேன். அப்புறம் அல்லாட்ட போய் பேசிட்டு வந்தேன், அல்லாஹ் எனக்கு ஒரு நாளைக்கு 5000 தொழுகை கடமையாக்கி இருக்கிறான் அப்படின்ட்டு காலையில வந்து சொன்னாங்க. அந்த இரவுக்கு பேர் தான் என்னது, மேராஜ் இரவு. அதாவது விண்ணுலக பயணம், தொழுகை கடமையாக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹுடைய விண்ணுலக பயணம் என்று நம்ம சொல்றோம். இத கேட்டோனையுமே அபூஜஹலுக்கு சந்தோஷம். யாருக்கு சந்தோஷம்? அபூஜஹல் சில காபிர்களுக்கு சந்தோஷம். ஆஹா, முகமது நம்மகிட்ட வசமா மாட்டிக்கிட்டாரு, எப்படிடா இந்த ஆளை நம்ம பொய்யரா காட்டலாம், மக்கள் மத்தியில இவருடைய கருத்துக்கள்னா அறிவுக்கு முரணான கருத்துக்கள் என்று சித்தரிக்கலாம் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப முகமது நம்மகிட்ட வந்து மாட்டிக்கிட்டாரு. என்ன வந்தாங்க, முத முத யார்கிட்ட வந்தாங்க? ஏன்னா நபிக்கு பக்கபலமா இருக்கிற ஒரு பெரிய முக்கியஸ்தர் யாரு, அபூபக்கர் சித்திக் தான். அவர் தான் ஆரம்பத்துல நபியை ஈமான் கொண்டவர். அப்ப அவர்கிட்ட வந்தாங்க அபூஜஹல் மாதிரியான ஷைத்தான்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க, உங்க தோழர் முகமது பத்தி தெரியுமா? என்ன முகமது பத்தி தெரியுமா? அவர் இப்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறார். என்ன சொல்றாரு? அவர் நேற்று இரவு ஒரு நாள் இரவு மக்காவுல இருந்து சிரியாவுக்கு போனாராம், அங்க பைத்துல் முக்கத்தஸுக்கு போனாராம், அங்க இருந்து ஒன்னாவது வானம், ரெண்டாவது வானம், மூணாவது வானம், ஏழாவது வானம் போய் அப்புறம் அல்லாட்ட போய் பேசினாராம், தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சா, அதே நைட்டு மறுபடியும் திரும்பி வந்துட்டாராம். இப்படி உங்க ஆளு சொல்றாரு, இத நீங்களா நம்புறீங்களா? இதுக்கப்புறம் முகமதுக்கு பின்னாடி போறீங்களா அப்படின்ட்டு கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கூட தளராம அந்த நேரத்துல இப்படி பேசுறவர்கிட்ட கேட்டாங்க, இத முகமது நபி தான் சொன்னாங்களா? என்ன கேட்டாங்க, இத முகமது நபி தான் சொன்னாங்களா? ஆமா, முகமது தான் சொன்னாரு. அப்படியா, முகமது நபி தான் இத சொன்னாங்கன்னா உண்மையை தான் சொன்னாங்க, சரிதான், அது 100க்கு 100 உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன பெரிய விஷயம்? இதை விட பெரிய விஷயத்தெல்லாம் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். அந்த முகமது நபி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, என்கிட்ட வானவர் வர்றாரு, இறங்கி வர்றாரு, என்னுடைய உள்ளத்துல அவர் இறங்குறாரு, என் உள்ளத்துல வார்த்தைகளை கொட்டுறாரு, என் வாயில நான் உதிக்கிற வார்த்தை எல்லாமே என்னுடைய வார்த்தை இல்ல அல்லாஹ்வுடைய வார்த்தை இது, இப்படி சொல்லிட்டு இருக்காரு, அதையே நான் நம்பிட்டு இருக்கிறேன். இங்க இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு ஒரு நாள் நைட்டு போயிட்டு வந்தாருங்கன்னா நான் நம்பாமையா இருப்பேன். அது உங்க பார்வையில வேணா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாம இருக்கலாம், லாஜிக்கு பொருந்தாம இருக்கலாம், ஆனா முகமது நபி சொல்லிட்டாங்கன்னா எங்க லாஜிக்க நாங்க பார்க்க மாட்டோம், எங்க அறிவை நாங்க பார்க்க மாட்டோம், நடைமுறைக்கு ஒத்து வருதா ஒத்து வரலையான்னு பார்க்க மாட்டோம். முகமது நபி சொன்னாங்கன்னா அதுதான் உண்மை. இத அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபிசல்லாசவங்க வாயில கேட்டு கூட அவங்க நம்பல. எப்படி கேட்டு நம்புறாங்க? அபூஜஹல் இந்த மாதிரியான கேலி கிண்டல் பண்ற ஆட்கள் முகமது இப்படி சொன்னார்னு சொல்லும் போது முகமது நபி சொல்லி இருந்தால் அது உண்மைதான் சொன்னாங்க. அப்ப ஈமான்னா உங்களுக்கு என்னன்னு விளங்குதா? இஸ்லாம்னா என்னன்னு விளங்குதா? ஏன் நான் இத சொல்றேன், இன்னைக்கு முகமது ரசூலுல்லாங்கிற கலிமாவை சொல்லி அந்த கலிமாவுக்கு பிறகு அவங்க வச்சிருக்க கூடிய நஞ்சு என்ன தெரியுமா? ஹதீஸ் மறுப்பு கொள்கை. வாருங்க, அறிவுக்கு பொருந்தாத ஹதீஸ்களை மறுத்துருவோம், நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியற ஹதீஸ்களை எல்லாம் மறுக்கிறது, ஹதீஸை நம்புற மக்களை காஃபிர் முஷ்ரிக் என்று பத்வா கொடுக்கிறது, முஹதீஸின்களையும் இமாம்களையும் காஃபிர் ஆக்குறது, இந்த மாதிரியான ஒரு வழிகட்ட கொள்கையை இன்றைக்கு தௌஹீத் என்ற பெயர்ல ஒரு கூட்டம் செய்து கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு வாங்க, அவங்க இந்த மாநாடு நடத்துறது இதுக்கு தான். அதை நான் சொல்லல, அவங்க வெளியிட்ட நோட்டீஸ்களே அவங்க போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்கிறாங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ் மாநாடு ஏன் தெரியுமா? முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்பதால் குரானுக்கு மாத்தமா அவங்க பேச மாட்டாங்க, அறிவுக்கு மாத்தமா பேச மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள். அப்ப இந்த செய்திகளை எல்லாம் இவங்க அறிவுக்கு மாத்தமா இருந்தா குரானுக்கு மாத்தம்னு முடிவு எடுக்கிறது, இவங்க அறிவுக்கு லாஜிக்கு பொருந்தலன்னு சொன்னா இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு முரணான முடிவெடுத்து மறுக்கிறது. இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்காகத்தான் இது போன்ற மாநாடுகளை இவர்கள் நடத்துகிறார்கள். அப்ப இது முஹம்மது ரசூலுல்லாஹ்வா சொல்லுங்க நீங்க சித்திக். இத இந்த ஒரு சம்பவத்தை ஒட்டித்தான் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு என்ன பேர் வந்துச்சு? சித்திக். அவர் உண்மைப்படுத்தக்கூடியவர். அப்பெல்லாம் நம்மள பொய்யர்களாக இருக்கணுமா? நபியை பொய்ப்படுத்தணுமா? நபி சொன்னா உண்மைப்படுத்தணும்லங்க. அபுபக்கர் உங்களுக்கு இருந்த ஈமான் எங்க இன்றைக்கு பல பேர்கிட்ட இல்லாம போச்சு? அப்ப இன்றைக்கு நம்ம இஸ்லாம் இஸ்லாம் சொல்லிக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நாத்திய சிந்தனையின்பாலும் நபி அவர்களுடைய ஹதீஸ்களை துண்டாடி சிதறடிக்கிற வேலைகளையும் யாராவது பார்த்தாங்கன்னா, உண்மையிலே நீங்க முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நேசிச்சீங்கன்னா இந்த வழிகட்ட கூட்டத்துக்கு பின்னாடி போக கூடாது. இந்த மாதிரியான வழிகட்ட கொள்கைகளை நாம் ஒரு காலம் ஆதரிக்க கூடாது. இது அவர்கள் மேல் உள்ள காழ்ப்புணர்வுனால நம்ம சொல்லல, முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் மீது உள்ள பிரியத்தால நம்ம சொல்றோம். அதை நீங்க விளங்கிக்கணும். அடுத்த சகோதரர்களே, அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஈமான் நபி அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க நபி அவர்கள் அப்படித்தான் நேசிச்சாங்க. இத நபி அவர்கள் காலங்காலமா மறக்கல. சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிற்காலத்தில் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கும் போது அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சங்கடப்படுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள். உமர் அலியல் அவர்கள் சங்கடப்பட்டு விட்டார்கள். அந்த இடத்திலேயே அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை மன்னித்து விடுங்கள், மன்னிப்பு கேட்டாங்க. அது எவ்வளவு பெரிய மனப்பான்மை! தப்பு செஞ்சுட்டு உடனே மன்னிப்பு கேட்க யாருக்காவது மனசு வருமா? வரணும். நம்ம ஈமான்ல வசந்திருந்தோம்னா தப்பு செஞ்ச உடனே தப்புதான் மன்னிட்டோன்னு உள்ள உறுத்திடும். உறுத்திட்டா நம்ம உடனே என்ன செய்யணும்? மன்னிச்சிருங்கன்னு அதே இடத்துல நம்ம கேட்டணும். அப்படிதான் அவங்க கேட்டாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனவேதனை போகல. அவங்க மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பின்னாடியே போனாங்க. யாரு? அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹுடைய வீடு வரைக்கும் போனாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு, உமர் மன்னிக்க மாட்டேங்கிறாரு, எங்களை சேர்த்து வைங்க, நபி அவர்கள்ட்ட போய் விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்களுக்கு அவங்க செஞ்ச தப்பு விளங்கிருச்சு. என்ன தப்பு? ஒரு ஆள் தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா அதை மன்னிக்கிறது தானே நல்குணும். ஒரு ஆள் தப்பு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு கேட்டா, சரி மன்னிக்கிறதா நடக்கணும், மன்னிக்க மாட்டேன் பிடிவாதம் பிடிக்கிறது அது நல்ல பண்பு இல்லையே. அந்த தப்ப அவங்க உணர்ந்து யார தேடி போனாங்க? அபுபக்கர் ரலியல்லாஹு அவங்க வீட்டை தேடி போறாங்க. பாருங்க, யார் யாரை தேடி போறா, யார் எப்படி வர்றான்னு பாருங்க. இதுதான் சஹாபாக்கள், உயர்வானவர்கள், சிறப்பான பண்புக்குரியவர்கள். இதெல்லாம் சாதனை படிக்கிறோம் நம்ம, ஆனா சாதாரண மக்கள்கிட்ட வந்துருமாங்கறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வரணும், அதுதான் நல்ல பண்பு. அப்ப அங்க அபுபக்கர் ரலியல்லாஹு வீட்டுல இல்ல, அவங்க கதவும் பூட்டிக்கிட்டு, சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருப்பான்னு உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. வந்தா நபி அவர்கள் அபுபக்கர் சொன்ன செய்தியை கேட்டு அவங்களுடைய முகமே மாறி போய் செவந்து போய் கோபத்துல இருக்கிறாங்க. இப்ப அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கவலை, நம்ம சொன்னது என்னையும் உமரையும் உமர் ரலியல்லாஹு அவர்களையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் நபி அவர்கள்ட்ட நம்ம சொன்னோம். ஆனா நபி அவர்கள் கோபப்பட்டுட்டாங்களே, ஆஹா நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு இருக்க நடந்தது வேற ஒன்னாவில இருக்குது. அப்ப நபியோட முகல சவந்து போயிருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி பயந்து வர்றாங்க, ஆஹா அபுபக்கர்ட்ட நம்ம பிரச்சனை பண்ணது, கடைசியில நபியே நம்ம மேல கோவப்பட்டுட்டாங்களே. இந்த நேரத்துல ஒரு மனுஷன் என்ன செய்வான்? என்கிட்ட மோதிரியா பாரு, இப்ப என் தலைவரை விட்டு உன்ன என்ன பண்றேன் பாரு, இப்படித்தான வரும். அந்த மாதிரி தான் சஹாபாக்கள் அப்படி இருக்கல. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அல்லாஹ்வின் தூதரி, தப்பு நான் தான் பண்ணேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மேல ஒரு தவறும் இல்ல என்று நபி அவர்கள் ஆசுவாசப்படுத்தினாங்க. ஆனா நபி அவருடைய கோபம் குறையல. நபி அவர்கள் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்தும் மற்ற சஹாபாக்களை பார்த்தும் அந்த இடத்திலே சொன்னார்கள், மக்களே ஹல் அன்தும் தாரிகூன லி சாஹிபி, எனக்காக என்னுடைய தோழரை நீங்கள் நோவினை செய்யாமல் விட்டுவிட மாட்டீர்களா? எனக்காக என்னுடைய தோழரை நீங்கள் நோவினை செய்யாமல் விட்டுவிட மாட்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று உங்களை பார்த்து சொன்ன போது நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க? என்ன பார்த்து? கதப்த, பொய் சொல்லுகிறா என்று சொன்னீர்கள். ஆனால் அபுபக்கர் சித்தீக், சதக்த, நீங்கள் உண்மை சொல்லுகிறீர்கள் என்று என்னை உண்மைப்படுத்தினார். அப்படிப்பட்ட என்னுடைய சோழரை ஏன் நோவினை செய்கிறீர்கள் என்று நபி அவர்கள் அபுபக்கர் ரலியல்லாஹுவுடைய ஆரம்ப கால அந்த ஈமான் நபி என்ன சொன்னாலும் உண்மைப்படுத்துறது, அத பிற்காலத்துல ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில நபி அவர்கள் நினைச்சு பார்த்து அழுகிற அளவுக்கு தான் அபுபக்கர் ரலியல்லாஹுவுடைய ஈமான் இருந்துச்சு. இதுவும் புகார்ல, இது புகார்ல உள்ள சரியான ஹதீஸ். இதே நான் எனக்கு சொல்றேன், அபுபக்கர் உங்களுடைய சிறப்பே அதுதாங்க, ஈமானுடைய சிறப்பே, ஈமானுடைய ருசியே என்ன, நபி என்ன சொன்னாலும் உண்மைப்படுத்துவேங்கிறது தான். அப்ப இதனாலதான் அவங்க வசந்தாங்க. இந்த ஒரு ஈமானை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்துல எதிரும் பாக்குறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி சொன்னா இந்த ஈமான் நம்மிடத்துல வரணும். இதுக்கு புகாரில் உள்ள இன்னொரு ஹதீஸையும் நான் சொல்கிறேன், புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஒரு முறை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறாங்க, நபி அவர்களோடு அமர்ந்திருக்கிறாங்க. அப்போது நபி அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள், முற்காலத்தில் ஒரு மனிதன் மாட்டை இழுத்து கொண்டு சென்றான், திடீரென்று அவன் அந்த மாட்டுக்கு மேல் ஏறி உட்கார்ந்தான், ஏறி உட்கார்ந்து சவாரி செய்ய ஆரம்பித்தான். அப்போது மாடு அவனை பார்த்து திரும்பி, நாங்கள் இதற்காக படைக்கப்படவில்லை, ஏறி எங்க மேல உட்கார்றதுக்காக நாங்கள் படைக்கப்படல, நாங்கள் உழுவதற்காகத்தான் படைக்கப்பட்டோம் என்று பேசியது. இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க. அப்ப கூடி இருந்த சஹாபாக்கள் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், மாடு பேசியதா அப்படின்னாங்க. ஏன்னா எல்லாரும் ஆச்சரியத்தானே படுவோம், நம்மளும் ஆச்சரியப்படுவோமா இல்லையா, மாடு பேசுச்சா, மாடு எப்படிங்க பேசும் அப்படின்னு ஆச்சரியப்படுவோம். மாடு பேசியதான் ஆச்சரியப்பட்டாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், ஆமன் சுபிஹி வ அபூபக்ரின் வ உமர், இதை நான் நம்புகிறேன், அபூபக்கர் நம்புகிறார், உமரும் நம்புகிறார். ஆனா சிறப்பு என்ன தெரியுமா, அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இல்ல. ரெண்டு பேரும் இல்லாம இருக்கும்போது நபி என்ன சொல்றாங்க, நான் நம்புறேன், அபூபக்கர் நம்புறாரு, உமரும் நம்புறாரு. ஏன் நபி அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க இதை நம்புவாங்கன்னு, அவங்களுடைய ஈமான் அப்படிப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி என்ன சொன்னாலும் நம்புவாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி என்ன சொன்னாலும் நம்புவாங்க. ஒரு மனுஷன் முன்னாடி இருந்தா கூட இப்படி சொல்ல முடியாது. இப்ப முன்னாடி ஒரு ஆள் இருக்கிறார், என்ன நான் ஒரு கருத்தை சொல்லிட்டு இவரும் நம்புறாரு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அவர் அதை வெளிப்படையா சொன்னாதான் அவர் நம்புறாரு நம்ம சொல்ல முடியும். அது அல்லாம நான் பேசிட்டு அவர் இருக்கிறனால அவர் நம்புறாருன்னு கூட சொல்ல முடியாது. அவர் இங்க இல்லவே இல்லைன்னா அறவே சொல்ல முடியாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, இத நான் நம்புறேன், இங்க இல்லாத அபூபக்கர் நம்புகிறார், இங்க இல்லாத உமர் நம்புகிறார். ஏன் சொன்னாங்க, நாங்களா நம்புவோம், நீங்க நம்புறீங்களா என்று நபி அவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அடுத்து நபி அவர்கள் இன்னொரு செய்தியை சொன்னாங்க, ஒரு மனிதன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான், அப்போது ஓநாய் அந்த ஆடுகளை கடிப்பதற்கு உண்ணுவதற்கு வந்தது. அந்த ஓநாயிடம் இருந்த அந்த ஆட்டிடையன் ஆடுகளை காப்பாற்றிக் கொண்டான். அந்த ஓநாய் அவனை பார்த்து பேசியது, இப்போது இந்த ஆடுகளை என்னிடமிருந்து காப்பாற்றி விட்டாய், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அந்த நாளில் என்னிடமிருந்து யாரும் ஆடுகளை நீங்க காப்பாற்ற மாட்டீங்க, ஆடுகளை நீங்களே வேண்டாம் விட்டுருவீங்க, மறுமை நாள் உங்களுடைய கவனம் பூரா வேற பக்கம் போயிடும், அப்ப யார் என்னிடமிருந்து இந்த ஆடுகளை காப்பாற்றுவார் நான் பாத்துறேன் என்று ஓனாய் பேசியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், ஓனாய் பேசியதா என்று ஆச்சரியப்பட்டாங்க. நபி அவர்கள் அப்போதும் சொன்னார்கள், ஆமந்து பிஹி வ அபூபக்ரின் வ உமர், இதை நான் நம்புகிறேன், அபூபக்கர் நம்புகிறார், உமரும் நம்புகிறார். அந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இல்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இல்லை. ஆனா நபி சொன்னாங்க. இப்ப இந்த ரெண்டு கேள்விக்கு பிறகு நபி அவர்கள் சொன்ன பதிலுக்கு பிறகு இரண்டிலையும் ஆச்சரியப்பட்ட சஹாபாக்கள் இப்ப அடுத்து அவங்க சொன்னாங்க, ஆமன்னா பிமா ஆமன பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நம்பினார்களோ அதை நாங்களும் நம்புறோம் என்று எல்லா சஹாபாக்களும் சொல்லிட்டாங்க. இது புகாரியில் உள்ள சஹீஹான ஹதீஸ். புகாரியில் உள்ள இன்னும் பல்வேறு ஹதீஸ் சொற்களில் உள்ள சஹீஹான ஹதீஸ், இதுல எந்த கோளாறும் இல்லை. ஏன் நபி இதை சொல்றாங்க, மாடு பேசுச்சு, ஓனாய் பேசுச்சு. மாடு பேசுறது பெரிய விஷயம் இல்ல, ஓனாய் பேசுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்ல, அதை நபி சொன்னால் நம்புறோமா இல்லையாங்கிறது தான் பெருசு. நபி ஏன் சொல்றாங்க, இத வேற யாரும் சொன்னாலும் நம்ப மாட்டோம். இவ யாராவது ஒரு ஆள் சொல்றாரு, நான் வளர்க்கிற மாடு என்கிட்ட ஒரு மணி நேரம் பேசுச்சுங்க அப்படின்னு சொன்னா நம்புவோமா நம்ம, நான் வளர்க்கிற கோழி ஒரு அரை மணி நேரம் பேசுச்சுன்னு சொன்னா நம்புவோமா? மறுத்துறோம் நம்ம, மறுக்கணும். ஆனா இத நபி சொல்லிட்டா என்ன செய்யணும்? மறுக்கணுமா நம்பணுமா? நம்பணும். நம்புறது பேர் தான் ஈமான். ஏன்னா நபி சொன்னா அது நடந்திருக்கும். எங்கேயாவது ஒரு மாடு பேசிருக்கும், நபி உண்மையத்தான் சொல்லுவாங்க. என் அறிவுக்கு மாத்தமா இருந்தாலும் நபி சொன்னா நம்புவேன் அப்படிங்கறதுக்கு பேர் தான் என்னது? ஈமான். இந்த ஈமானிய பாடத்தை சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயிற்சியை சஹாபாக்களுக்கு அளிச்சு, என் மேல நீங்க இப்படி நம்பிக்கை வச்சாதான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நம்புறீங்க என்பதை புரிய வைக்கிறாங்க. ஆனா கைசேதமான விஷயம் என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு ஹதீஸ் மறுப்பை நிலைநாட்டக்கூடியவர்கள் இந்த ஹதீஸையும் மறுக்கிறார்கள். எது? இந்த மாடு பேசிச்சு, ஓனாய் பேசிச்சு நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸையும் மறுக்கிறாங்க. அது எப்படி? இதெல்லாம் வகையில வருமா? நபி இதை சொல்றதுக்குதான் வந்தாங்களா என்றெல்லாம் பேசிக்கொண்டு அந்த ஹதீஸ தேவையில்லாமல் குரானோடு மோத விட்டு கொண்டு இந்த ஈமானுக்கு அடிப்படையா இருக்கின்ற இது போன்ற ஹதீஸ்களையும் மறுக்கிறத நீங்க பாக்கலாம். நீங்க பாருங்க, இவங்க மறுக்கிற ஹதீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நபிய சஹாபாக்கள் மிகவும் நேசிச்சிருப்பாங்க. ஒரு மனிதன் மாதிரி நேசிக்காம, உலகத்துல வேறு யாரு மாதிரி நேசிக்காம, நம்பாம, உன்னதமான நிலையில வச்சு நம்பி இருப்பாங்க. அந்த மாதிரியான ஹதீஸ்களை பூரா இவங்க கை வைப்பாங்க. இந்த ஈமானுக்கு அடையாளமா எதெல்லாம் இருக்கோ, எது ஈமானுடைய சிறப்பை வலியுறுத்துதோ, அறிவுக்கு பொருந்தாட்டினாலும் நம்ம சிந்தனைக்கு ஒத்து வராட்டினாலும் நபி சொல்லியிருந்தா நம்புறதுக்கு பேர் தான் இஸ்லாம்னு எந்தெந்த செய்திகள்லாம் தெரிவிக்குதோ அதுல பூரா இவங்க கை வைப்பாங்க. அப்படிப்பட்ட செய்திகளை தான் மறுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி நம்ம மறுத்துட்டோம்னா நம்ம முஹம்மது ரசூலுல்லாஹ்வுல இல்லங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இது மாதிரி இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க அளவில்லாத வசீகரம் இல்லாத ஒரு சஹாபி, ஆனா ஈமான் இஸ்லாம் எல்லாம் நிறைந்த சஹாபி. அவருக்கு பொண்ணே கிடைக்கவில்லை. நபி அவர்கள் ஒரு அன்சாரி நபரிடம் உங்களுடைய மகளை நான் பெண் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. அல்லாவின் தூதர், உங்களுக்கா அது பெரிய பாக்கியம் ஆயிருச்சு, என் மகளை நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு கேட்கல, ஜுலைபீப்ங்கிறவருக்காக நான் கேட்கறேன்டாங்க. ஜுலைபீபுக்கா? அப்படின்னா யோசிச்சார், ஜுலைபீபுக்கா? அப்படின்னா என் மனைவிட்ட நான் கேட்டு வந்து சொல்றேன்னு மனைவிட்ட ஆலோசனை பண்ண போறேன்ட்டு போனார். நபி சரி போய் ஆலோசனை பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சுட்டாங்க. மனைவிட்ட போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பொண்ணை கேட்டாங்க. நபி கேட்டாங்களா? கொடுத்துட வேண்டியதுதானே, அது பாக்கியம் தானே, மனைவின்னு சொல்றாங்க. இல்ல, இது நபிக்கு கேட்கல, ஜுலைபிபுக்கு கேட்டாங்க. அவங்க கல்யாணம் முடிக்கிறது கேட்டாங்க. ஜுலைபிபுக்கா? அது தர முடியாதுல, நம்ம பொண்ணு அங்க கேட்டாங்க, இங்க கேட்டாங்க, அங்க கொடுத்தாமா இங்க கொடுத்தாமா, அப்ப ஜுலைபிபுக்கு போய் நம்ம தர முடியுமா? இப்படிலாம் என்ன செய்யறாங்க? அந்த தாயும் தந்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த கன்னி பெண்மணி, இத என்ன செய்யறாங்க? காதுல வாங்கிட்டு அவங்க ஜுலைபிபு ரலியல்லாஹு அன்ஹுவையும் பாக்கல, நபி அவர்கள்ட்ட இருந்து நேரடியா அந்த சொல்லையும் கேட்கல. தன்னுடைய வாப்பா உமா இந்த மாதிரி நபி பேசினாங்க, அதுக்கு மாத்தமா அந்த ரெண்டு பேரும் ஆலோசனை பண்றத வீட்டுல இருந்து காதல கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அந்த பெண்மணி சொன்னாங்க, நபி சொல்லாஸ் அவங்களுக்கு எதிராக நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்களா? நபிக்கு எதிராக அவங்களுடைய கட்டளைகளை நிராகரிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களா, என்னீங்களா என்று சொல்லி, நபி எதை சொன்னாங்களோ அதுதானங்க நல்லது, அதை செய்யுங்க, அதை விட்டு போட்டு நீங்களா இப்படி நபிக்கு எதிராக பேசுனீங்கன்னா என்ன செய்ய என்று கட்டிக்க கொள்ளக்கூடிய பெண்மணி, கட்டிக்க போகின்ற பெண்மணி தன்னுடைய தாய் தந்தைக்கு சொன்னாங்க. பாருங்களேன், பொதுவா இந்த மாதிரி விஷயங்களை தாய் தந்தைகள் என்ன செய்வாங்க? ஏ பெரியவர் சொல்றா, நல்லவங்க சொல்றான் அப்படின்ட்டு வருவாங்க இல்லையா? கட்டிக்க போறவங்க என்ன செய்வாங்க? எனக்கு பிடிச்சதா நான் முடிப்பேன், வாப்பாவுமா சொல்லுவாங்க இது முடியும் சொல்லி. ஆனா இவர் முடிக்க மாட்டார், அந்த அம்மா முடிக்க மாட்டாங்க. நான் பார்த்தேன், அதுதான் சரி, அவங்க பார்த்து என்ன செய்யணும், முடிக்கணும், அதுதான் சரி. ஆனா சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்க. நபி சொல்லிட்டா அந்த இடத்துல மத்தவங்களுடைய பேச்சுமா நபியுடைய பேச்ச பாக்க மாட்டாங்க. மத்தவங்க சொன்னா நான் பார்த்துதான் பாப்பேன், என் மனசுக்கு பிடிக்குது, அதெல்லாம் செய்வேன்பாங்க. ஆனா நபி சொல்லிட்டா உடனே அவங்க என்ன செய்வாங்க? கேட்டுருவாங்க, நம்பிடுவாங்க. இதுதான் அந்த பெண்ணுடைய ஈமான். அதே மாதிரி கல்யாணம் முடிக்குது, சந்தோஷமா வாழ்றாங்க. ஒரு போர்க்களத்துல ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். நபி அவர்கள் போர்க்களம் முடிஞ்சு தேடுறாங்க ஆளை காணா. எங்கன்னு போய் பார்த்தா ஏழு எதிரிகளை வெட்டி வீழ்த்தி எட்டாவது நபராக இவர் ஷஹீதாயி அவர்களோடு கிடக்கிறார். நபி அவர்கள் ஜுலைபிப் ரலியல்லாஹுடைய கைய, அவங்களுடைய உடலை தன்னுடைய கையில ஏந்தி கபூர்ல வச்சு அடக்கம் பண்ணி ஹாதா மின்னிவான மின்ஹு, இவர் என்னை சார்ந்தவர், இவரை நான் சார்ந்தவன் என்று நபி அவர்கள் ஜுலைபி பின் ரலியல்லாஹு அவர்களை புகழ்ந்து அடக்கம் பண்ணாங்க. ஹதீஸ்ல பாக்குற அந்த நேரத்தில் நபி அவர்கள் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த பெண்ணுடைய வாழ்க்கைய வாழ்க்கையில் ஹைரை நலவை நீ வாரி கொட்டுவாயாக, கத்தன் கத்தா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சிரமமாகவோ கஷ்டமாகவோ நீ ஆக்கி விடாதே என்று அவங்க அல்லாட்ட துவா செஞ்சாங்க. ஹதீஸ் அறிவிக்கின்ற அனசொல்லியவர்கள் சொல்கிறார்கள், நான் அந்த பெண்ணை பார்த்தேன், மதீனத்து பெண்களிலே அந்த பெண் விதவை பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுதான் அதிகம் அதிகமாக ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தார். அப்ப அல்லாஹ் அந்த அளவுக்கு சொத்து என்ன செய்யற அந்த பெண்ணுக்கு வாரி அரைச்சிட்டான். கணவன் மூத்தா போன பிறகு காசு பணத்தை அல்லாஹ் அள்ளி கொடுக்கறான், சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஏன்னா ஷஹீதுடைய மனைவி இல்லையா? அப்ப இதெல்லாம் ஹதீஸ்ல இருக்குது. இப்படிதானே சஹாபாக்கள் இருந்தாங்க, இப்படிதானே சஹாபாக்கள் நபிய நம்புனாங்க. இப்படி வந்தா இந்த ஹதீஸை மறுக்கிறாங்க. யாரு? இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு இதையும் மறுக்கிறாங்க. ஏங்க இதை மறுக்கிறீங்க? அறிவிக்கிறவங்களா நல்லவங்க தானங்க, சரியான ஹதீஸ் தானங்கன்னு கேட்டா இல்ல, அது வந்து நபி எப்படி அடுத்தவங்க உரிமையில தலையிடுவாங்க, நபி எப்படி அடுத்தவங்க உரிமையில, ஒரு பெண்ணுக்கு பிடிச்சாதானே கல்யாணம் பண்ண முடியும், அடுத்தவங்க போய் நீ கல்யாணம் பண்ண நபி சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸையும் கை வைக்கிறத நம்ம பாக்கிறோம். அப்ப நபி அவருக்கு பொண்ணே கிடைக்கல, ஆனா ஈமான் உள்ளவரு, இறையச்சம் உள்ளவரு, அதுப்ப அவங்களுக்கு எப்படிதான் கல்யாணம் பண்ற மாதிரி பரிந்துரை பண்ணுவாங்க. நபி யாரையும் கட்டாயப்படுத்துறாங்களா கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும்னு விரும்பினாதானே? அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, நபி சொல்லிட்டு எனக்கு அதை விட வேற எதுவுமே தேவையில்லை இப்படிங்கிற அளவுக்கு வந்தாங்கல்ல. அப்ப அதுதான ஈமா, அதுதான நம்பிக்கை. கட்டுக்கிட்டவங்களுக்கே பிரச்சனை இல்ல, இன்னைக்கு வந்துகிட்டு நீங்க ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களே நிம்மதியா வாழ்ந்து அதை பொருந்தி கொண்டு அல்லாவிடத்துல உள்ள எதிர்பார்த்து போய்கிட்டாங்க, இன்னைக்கு இவங்கள்ட ஏன் பிரச்சனை வருது? அப்ப இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் என்ன செய்யறது? அப்ப என்னன்னா நபிய வந்து என்னது, இவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அது மாதிரிதான் நபி இருக்கணும். இவங்க எப்படி பேசுவாங்களோ அப்படித்தான் நபி பேசணுமா? இவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அப்படித்தான் நபி இருக்கணும். இதுக்கு பேர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வா? இதுக்கு பேர் வேற இல்ல, இது முஹம்மது ரசூலுல்லாஹ் மறுக்கிறது இல்ல. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நபி சொல்லாசவங்களுடைய சொற்களை கேலி கூத்தாக்குறத பாக்குறோம். ஆனா உண்மை என்ன, இப்படி மறுத்தம்னா முஸ்லீம்ல உள்ள இன்னொரு ஹதீஸ கூட நீங்க மறுக்கணும். ஏன்னா பாத்திமா பின் கைஸ் ஒரு பெண்மணி, கணவன் தலாக் விடப்பட்ட பிறகு அவர்களை ரெண்டு பேர் வந்து பொண்ணு பேசுறாங்க, அபு ஜஹம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரும் பொண்ணு பேசுறாங்க. அப்ப இந்த பெண்மணி நபி அவர்கள்ட்ட கருத்து கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இந்த ரெண்டு பேர்ல நான் யார கல்யாணம் பண்ண? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபு ஜஹம் என்ன செய்வார், அடிப்பார், அடி வேணும்னா அவரை கல்யாணம் முடியும் அப்படின்னா கோபக்காரர் அடி உழுகும். இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, அவர் வந்து செல்வம் இல்லாதவர், வசதி இல்லாதவர், உங்களுக்கு செல்வம் கிடைக்காது, வசதி இருக்காது, உசாமாவை முடிச்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு பிள்ளை உசாமாவை கல்யாணம் முடின்னு சொன்னாங்க. ஆனா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, பாத்திமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் இல்ல, பாத்திமா பின் தைஃப் ரலியல்லாஹு அன்ஹா உசாமாவா அதை விரும்பல, உசாமாவை போய் நீங்க சொல்றீங்களேன்னு சொல்லி அதை ஒரு நெருடலா நடந்தாங்க. நபி சொன்னாங்க, தாஅத்துல்லாஹி வ தாஅத்து ரசூலிஹி கைரும் லக்கி, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலும் கட்டுப்பட்டேன்னா உனக்கு அது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கேட்டாங்க, அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்ச பிறகு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் ஆரம்பத்துல வெறுத்தேன் உசாமாவை, நபி சொன்னாங்கன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சேன், என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷத்தை அடைஞ்சேன், நிம்மதியை அடைஞ்சேன், ஹைர நலவுகளை பெற்றேன் என்று அவங்க சொல்றத நம்ம பாக்கிறோம். அப்ப இந்த ஹதீஸை மறுக்கணுமா இல்லையா? இந்த பெண்ணுக்கே நபி உசாமாவை முடிக்க சொன்னாங்க, அந்த பெண்ணுக்கு பிடிக்கலையே, நபி சொல்றாங்கன்னு முடிச்சாங்க, அந்த பெண்ணுக்கு கெட்டு குட்டியச்சோரா போனாங்களா? அந்த கணவன் மனைவி தலாக்குல போய் நீ முடிச்சு வைக்கிற கல்யாணம் பண்ண எத்தனை கல்யாணம் தலாக்குல போய் நிக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சு வச்ச கல்யாணம், இப்படி நபி மேல நம்பிக்கை வச்சு நடந்த கல்யாணங்கள் எல்லாம் பாருங்க, ஒண்ணு அவங்க சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க, அல்லது அவங்க எல்லாம் தியாகிகளா இருந்திருப்பாங்க, இப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. அப்ப இந்த மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு நபி இப்படி பேசுவாங்களா போவாங்களா என்றெல்லாம் பேசுறது வந்து நபியை மதிக்கிறதா, முஹம்மது ரசூலுல்லாஹ் விசுவாசிக்கிறதா என்பத நீங்க யோசிச்சு பார்க்கணும். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆக முஹம்மது ரசூலுல்லாஹ் மூணு அடிப்படை இருக்கணும் சகோதரர்களே, மூணு அடிப்படை. நபி சொன்னதை கேட்கணும், நபி செய்யக்கூடாதுன்ன விஷயங்களை செய்யக்கூடாது, நபி சொன்ன விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும், உண்மைப்படுத்தணும், அவங்க மறுமை நாள் இருக்குன்னு சொன்னாங்க நம்பணும், சொர்க்க நரகத்தை பத்தி பல்வேறு விஷயங்களை சொன்னாங்க, நம்பறோம். முற்காலத்துல மூணு பேர் இருந்தாங்க, மழை பெஞ்சிச்சு, கோவக்குள்ள போனாங்க, பாறை உருண்டு வந்து அடைச்சிச்சு, அல்லாட்ட துவா செஞ்சாங்க, பாறை தானா விளங்குச்சு, அல்ல அவங்களை காப்பாத்து, இதெல்லாம் நம்பணும். கபருடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நபி சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பணும். தஜ்ஜால் கடைசி காலத்துல வருவான் நபி சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பணும். அது மாதிரி உலகத்துல சில தீமைகள் இருக்குது அப்படின்னு நபி சொல்றாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாத சில தீமைகள், கண்ணீர் இருக்குது, சூனியம் மாதிரி அல்லாஹ் நான்னா சில பாதிப்புகள் ஏற்படும். அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ் ரசூல் சொன்னா நம்பணுமா இல்லையா, அப்ப அதை செஞ்சு காட்டு, நடைமுறைப்படுத்த முடியுமா என்று நம்ம பேசணும் சொன்னா, இதுக்கு பேர் நபி உண்மைப்படுத்துறது இல்ல. நபி ஓதி பார்த்தா குணமாகும் சொல்லி இருக்கிறாங்க, அப்ப செஞ்சு காட்டுன்னு கேட்க முடியுமா? மருந்து மாத்திரையை வச்சு காச வந்தா ஊசி போடுறோம், மருந்து ஊத்துறோம், மாத்திரையை போடுறோம், அதெல்லாம் சரி, ஓதி ஊதி எனக்கு காட்டு, இப்ப குணமானதா நான் நம்புவேன்னா போடா செய்தானேன்றுவோம். இப்படி பேசுறவன் யாரு? செய்தான்றுவோம். அப்ப இது மாதிரி மறைமுகமான சில தீங்குகள் இருக்குன்னு நபி சொல்லிட்டா, அதே அறிவுக்கு ஒத்து வராட்டினாலும் ரசூலா சொல்லிட்டா அதை விட பெரிய ஆதாரம் எனக்கு வேற என்ன இருக்குது என்று நாம் நம்புவதுதான் ஈமான். ஆனா முகமது ரசூலுல்லா என்று சொல்லிக்கொண்டு நம்ப வேண்டிய எந்த விஷயத்துல, ஈமானாக உள்ள எந்த விஷயத்துல அதை நம்பாம அந்த ஹதீஸ்கள்லாம் லாஜிக்கு ஒத்து வரல, செய்ய முடியுமா போக முடியுமான்னு சவால் விட்டு காட்டுறது, லாஜிக்க பாக்குறது, அதை நம்புற மக்களை எல்லாம் முஷ்ரிக்கு, இவெல்லாம் அல்லாவுக்கு இணை வைக்கிறான்னு சொல்லி தேவையில்லாம அவனை போய் காத்திராக்குறது, முஷ்ரிக் பட்டம் கொடுக்கறது, முன்னாடி வாழ்ந்த எல்லா இமாம்களும் சிறுக்குல அறியாமல் இருந்திருக்கிறாங்க, நாங்க தான் இன்னைக்கு 1400 முன்னாடி வந்து பக்காவா தௌஹீத சொல்றோம், பக்கா தௌஹீத்வாதிகள் என்று பேசுறது, இதுக்கு பேர் முகமது ரசூலுல்லாஹ் மதிக்கிறதா என்பதை எல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும் சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. சஹாபாக்கள் நபி அவர்களை எப்படி எல்லாம் நேசிச்சாங்க, இந்த மாதிரிதான் நபி அவர்களை உண்மைப்படுத்தினாங்க. நபி அவர்கள் ஒரு இடத்துல சாட்சி சொல்லிட்டாங்கன்னா அந்த சாட்சி 100% உண்மையான சாட்சி நம்புவாங்க. அப்படித்தான் சஹாபாக்கள் நபி அவர்கள் நம்புனாங்க. அது ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய செய்திகள்லாம் இருக்குது, ஆனா அதையெல்லாம் மறுக்கிறது நம்ம பாக்கிறோம். எனவே உங்க ஈமான நீங்க பாதுகாத்துக்கோங்க, உங்களுடைய ஈமான் முகமது ரசூலுல்லாஹ்வா நபி சொல்லிட்டா நாங்க நம்புவோம், அது சஹீஹான ஹதீஸா வந்துருச்சுன்னா நாங்க நம்புவோம், அதை மறுத்து நாங்க பேச மாட்டோம், அதுக்கு எதிராக வாயடிக்க மாட்டோம் என்று நாம் உறுதியாக நம்ப வேண்டும். இது போன்ற வார்த்தைகளை சொல்லி முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரான கொள்கையை நோக்கி நம்மை அழைப்பார்களே ஆனால் அது போன்ற அழைப்புகளுக்கு நாம் இடம் தரக்கூடாது, அந்த அழைப்புகளுக்கு நாம் போகக்கூடாது, அந்த இடங்களுக்கு போகக்கூடாது, அது போன்ற காரியங்களுக்கு நாம் உதவியும் செய்யக்கூடாது, அவர்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு உதவி செய்வது, முகமது ரசூலுல்லாஹ்வை மறுக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யறதாகும், அது மாதிரியான நிகழ்ச்சிகள்ல போறது முகமது ரசூலுல்லாஹ்வை இழிவுபடுத்துற வகையில அது வரும். எனவே நம்முடைய ஈமானை பாதுகாத்து, நபி நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எப்படி முஸ்லீமா இருந்தாங்க, அவங்களா லா இலாஹ இல்லல்லாஹ் கடைபிடிக்கலையா, முகமது ரசூலுல்லாஹ் நம்பலையா, அது மாதிரி நாங்க ஃபாலோ பண்ணிட்டு களிமால இருந்துட்டு போயிட்டு இருக்கோம், எதுக்கு புதுசு புதுசா வந்து மார்க்கங்கிற பேர்ல இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவர்கள்லாம் காஃபிராக்கணும் என்று புரிந்து இந்த ஃபித்னாவில இருந்து விலகி இருக்கணும். முகமது ரசூலுல்லாஹ்வுடைய மூன்று அடிப்படைகளையும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுடைய மூன்று அடிப்படைகளையும் புரிந்து எந்த ஒன்றிலும் குறை வைக்காமல் அதை நிறைவாக செயல்படுத்தி நடத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். மக்ரிப் தொழுகைக்கு பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆரம்பம்.